الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او امرأة ينكحها فهجرته الى ما هاجر اليه صدق رسول الله صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள் குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்று முறித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வார்த்தைகளை கேட்க, புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வபுகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், அதன்படி வாழ்க்கையில் அமல் செய்கிற சந்தர்ப்பங்களை தந்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு எல்லாம் உன்னையே சார்ந்தது. இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை ரப்பே உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்தார்களை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளை கியாமத்து நாள் வரை இஸ்லாத்தின் மீது நிலைத்திருக்கக்கூடியவர்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க ஷரியத்தினுடைய அடிப்படையில் வாழுகிற நல்ல மக்களாக எங்களை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மரண நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரிகிற போது யாருக்கும் எந்த கடனும் இல்லாமல் எங்களுடைய இபாதத்துகளை முழுமையாக செய்தவர்களாக, உன்னின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக பிரிகிற நல்ல மக்களில் எங்களை ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபருடைய வாழ்க்கை ஒரு சுகந்தமான வாழ்க்கையாக ஆக்கி தருவாயாக. எல்லா எந்த குண்டோ குரானுக்காக வேண்டி எங்களுடைய வேலைகளை விட்டு நாங்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோமோ அந்த குரானை எங்களுடைய கபரிலே ஒரு நல்ல தோழனாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை கியாமத்து நாளையில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் ஆக்கிருள்வாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுஹதாக்களோடும் அண்மித்திருக்கக்கூடிய அந்த நல்ல மக்களில் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதன் வழியில் நடை போடுகிற நல்ல மக்களாக எங்களை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், அசத்தியத்தை அசத்தியமாக விளங்கி அதை விட்டு வெகு தூரம் போகிற மக்களில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸில் எந்த இமாம்களுடைய கருத்துக்கள் சொல்லப்படுகிறதோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ் அவருடைய கபர்களை சுவனத்தினுடைய பூஞ்சோலைகளாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்தில் வாழுகிற வாலிபர்களை சாலிஹீன்களாக ஆக்கி தருவாயாக. வாலிப பெண்களை சாலிஹாத்துகளாகவும் தங்களுடைய கற்புகளை பேணக்கூடியவர்களாகவும் ஒழுக்கம் பூணக்கூடியவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இது போன்ற மஜ்லிசுகள் உலகத்தில் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அத்துணை மஜ்லிசுகளையும் உன் தனிப்பெரும் கிருபையினாலும் உன்னுடைய ரஹமத்தாலும் உலகத்திலே உள்ள மதாரிசுகளையும் ஜாமியாத்துகளையும் யா அல்லாஹ் நீயே பாதுகாத்து உன்னுடைய ரஹமத்தால் அவை கியாமத்து நாள் வரை நடைபெறுவதற்கு யா அல்லாஹ் நீயே உதவி புரிவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா அந்நூர் என்று சொல்லப்படுகிற நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு இதை சொல்லித்தாருங்கள், குறிப்பாக உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு இந்த சூராவை நீங்கள் கட்டாயமாக பயிற்றுவிட்டு கொடுங்கள் என்று சொன்ன அந்த சூராவின் விளக்கங்களை நாம் தொடர்படியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே கடைசி வாரங்களிலே, கடந்த வாரத்திலே, ஒரு மனிதனுடைய பேச்சு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்கிற அந்த செய்திகளை நாம் இந்த ஆயத்தின் ஊடாக பார்த்தோம். ஒரு வார்த்தையினால் ஒரு திருமணம் நிகழ்கிறது, ஒரு வார்த்தையினால் தலாக் ஏற்படுகிறது, ஒரு வார்த்தையினால் ரெண்டு பேருக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் நிறைவேறுகிறது. இப்படி எல்லா வகைகளுமே மார்க்கத்தை பொறுத்த அளவில் வார்த்தைகள் என்பது ஒரு மிக முக்கியமான இடத்தை, முக்கியமான நகர்வை மனித வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அந்த வார்த்தைகளுடைய விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருங்கள் என்று பெருமானார் நமக்கு சுட்டி காட்டியதை ஒட்டி நாம் மேலே பார்த்த அந்த லியான் என்கிற சட்டம், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியின் மீது பாலியல் ரீதியாக ஏதாவது குற்றச்சாட்டை முன்வைத்தால் அந்த மனைவி அந்த குற்றச்சாட்டை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அதற்கு இஸ்லாம் என்ன சட்டத்தை சொல்லுகிறது, அந்த கணவனும் மனைவியும் எப்படி தங்களுக்கு இடையிலே அந்த வாழ்க்கையை அமைப்பார்கள், பிரித்து கொள்ளுவார்கள் என்பதை குறித்து பேசிக்கொண்டே இருந்தோம். கடந்த வாரத்திலே பேசி முடித்தவுடன் அப்புறம் ஒரு சகோதரர் கேட்டார், கிராமன் காத்திபீன் அப்படிங்கிறதுக்கு அன்னைக்கு ஒரு விளக்கம் சொன்னீங்களே, அது அப்படித்தான் நான் நமக்கு வாழ்க்கையில் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் தடவை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னார். உண்மை அதுதான், கிராமன் என்று சொன்னால் சங்கைக்குரியவர்கள் என்ற அர்த்தம், அது பேர் கிடையாது. நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் கிராமன் காத்திபின்னா ரெண்டு மலக்குன்னு. கிராம் என்று சொன்னால் சங்கைக்குரியவர்கள், காத்திபீன்கள் என்று சொன்னால் எழுதக்கூடியவர்கள். ரகீப் அதீத் என்று ரெண்டு மலக்கை குறித்து அல்லாஹு தஆலா வேறொரு வசனத்திலே சொல்லுகிறான். ஆனால் இந்த இடத்திலே சங்கையான மலக்குகளை உங்களுக்கு பாதுகாவலர்களாக முன்னும் பின்னும் நீங்கள் பேசுகிற வார்த்தையை எழுதுவதற்காக வேண்டி நானே அவர்களை உங்களுக்கு பாதுகாவலர்களாக ஏற்படுத்தி தந்திருக்கிறேன் என்று அல்லாஹு சொல்லுகிறான். சங்கையானவர்கள் உங்களோடு இருக்கும் போது நீங்கள் எப்படி சங்கை பொருந்திய வார்த்தைகளை பேச வேண்டும், உங்களுடைய நடவடிக்கைகளில் எந்த அளவுக்கு மிகச் சரியான நடவடிக்கைகளாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹ் அந்த இடத்திலே சொன்னான் என்கிற செய்தியை பார்த்தோம். அதுக்கப்புறம் அல்லாஹு தஆலா இறை அடியார்களுடைய கேரக்டரை குறித்து பேசுகிற போது இபாதுர் ரஹ்மான் என்று சில வசனங்களிலே அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களை குறித்து பேசுகிறார். அல்லாஹுவினுடைய ரஹ்மானுடைய அடியார்கள் என்று சொன்னால் யார், இந்த கேரக்டர்லாம் யார்கிட்ட இருக்குதோ அவங்க தான் அடியார்கள் என்று சொல்லி சில பல குணங்களை குணாதிசயங்களை குறித்து அல்லாஹு பேசுகிறார். அதில் முதலாவது கேரக்டர் யம்ஷூனா அலல் அர்தி ஹவுனா, அவர்கள் பூபாகத்தில் நடக்கிற போது மிக கண்ணியமாக மிக பணிவாக அவர்கள் நடப்பார்கள் என்று அல்லாஹு சொன்னான். இது உள்ரங்கமான ஒரு மனோநிலையை குறித்து பேசுகிற செய்தி. நான் பணிவாகத்தான் இருக்கிறேனா அப்படின்னு சொன்னா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, என்னுடைய செல்ஃப் டெஸ்ட் எப்படி நான் அதுல வச்சுக்கிறது, நான் பணிவா அப்படின்னு அடுத்தவர் பார்த்து, ஏன்னு கேட்டா உமர் ரதி அல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்தில் நடந்த செய்தி, ஒரு மனிதர் கூணி குறுகி இப்படி நடந்து வந்தார், அப்படியே கூணி குறுகி நடந்து உடனே உமர் ரதி அல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டா உன்ன உடம்பு சரியில்லையா உனக்குன்னு, இல்லை அவர் சொன்னார் இல்லை அல்லாஹ் வந்து அப்படி சொல்லியிருக்கானே நீங்கள் பூமியில் பணிவாக போங்கன்னு, அதனால தான் இப்படி நடக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே உமர் ரதி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண்டித்தார்கள். பணிவாக நடக்கிறது அப்படிங்கிறது கூணி குறுகி நடக்கிறது இல்லை, ஒரு மூமின் வக்காராக நடக்க வேண்டும். ஒரு மூமினுடைய நடை பெருமானார் என்னை ஆயிஷா அவர்கள் சொல்லுவார்கள், உமர் ரதி அல்லாஹு தஆலா அன்ஹு நடந்தால் அஸ்ரா வேகமா, அவங்களுடைய நடையே வித்தியாசமா இருக்கும், அப்படிதான் நடந்து போவாங்க. சஹாபாக்களுடைய நடை பெருமானாருடைய நடை, பெருமானார் மேலிருந்து கீழே இறங்குவவர்களை போன்று நடப்பார்கள், அது வக்காரான நடை, கண்ணியமான நடை, கூணி குறுகி நடக்கிறது இல்லை. அப்ப பணிவு அப்படிங்கிறது என்னிடத்துல இருக்க அப்படின்னு நான் செக் பண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அடுத்து அல்லாஹ் ஒரு ஒர்க்கிங் டெஸ்ட் கொடுக்கறான், இந்த குணம் உன்னிடத்தில் இருந்தால் நீ உன்னையே பரிசோதித்துக்கொள், நீ பொறுமையாக பூமியில நடக்கிறாய் என்ற அர்த்தம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அது என்ன அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான், வஇதா காதபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா, அவர்கள் பூமியிலே அப்படி நடந்து போகிற போது அறிவீனர்களை சந்தித்தால் அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுவார்கள். இதோட நான் வந்து போன வாரம் நிப்பாட்டேன். இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், சலாம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இதற்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், அறிவீனர்கள் உங்களை சந்தித்து ஏதாவது ஒரு சம்பாஷணை செய்தால் நீங்களும் அறிவீனர்களாக நீங்கள் நடக்காதீர்கள் என்று இதற்கு பொருள். அப்ப நாமும் அறிவீனர்களாக நடக்கவில்லை, ஒருத்தர் பார்த்து நம்மளை ஏதாவது சொல்றாரு அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் அப்படின்னு சொன்னா உடனே அவருக்கு தெரியும் என்ன கிறுக்கேங்கிறியான்னு அடுத்து கேட்பான், பிரச்சனை பெருசாகும். அப்ப அது இல்லை, இந்த இடத்துல சலாம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், அல்லது பொதுவாக சலாம் என்பதை குறித்து குர்ஆன் எந்த கோணத்தில் பேசுகிறது அப்படின்னு பார்த்தா, குர்ஆன்ல மூணு விதமான நிலைப்பாடுகளிலே சலாத்தை குறித்து குர்ஆன் பேசுகிறது, பெருமானார் நமக்கு சொல்லி தந்தார்கள். ஒன்றாவது தஹய்யத் என்று சொல்லுகிற முஹம்மன், யாரையாவது முதல்ல சந்திக்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றோம் இல்லையா, இந்த முகம் உங்களின் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அப்படின்னு அவரை சந்திக்கும் போது அவருக்கு ஆறுதல் சொல்லுகிற, அல்லது அவருக்கு நிம்மதி சொல்லுகிற ஒரு வார்த்தை. இரண்டாவது வார்த்தை சலாமன் என்றால் சலாமத்தன் என்ற அர்த்தம். சலாமத்தன் என்றார் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, நிம்மதி தருகிற வார்த்தைகளை சொல்லுவது. யாரையும் சந்திக்கிற போது நிம்மதி தருகிற வார்த்தைகளையாக பேசுவது. இதை நம்ம ஏற்கனவே சொல்லும் போது நோயாளிகளை எப்படி சந்திக்க வேண்டும் என்பதற்கு சில குறிப்புகளை பெருமானார் தந்தார்கள். எந்த நோயாளியாவது நீங்கள் போய் சந்தித்தால் சில நிமிடங்கள் மட்டும்தான் அங்க இருக்கணும். நோயாளியை சந்திக்கிறது சுன்னத்து, ஆனா அங்க போகும்போது உள்ள நடவடிக்கைகள் இருக்கிறதே, சில நிமிடங்களுக்கு மேல் நீங்கள் அங்கே இருக்கக்கூடாது. போய் பார்த்துட்டு அப்படியே ஒருவரை பார்த்தாலும் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒன்னும் கவலைப்படாதீங்க, இன்ஷா அல்லாஹ் குணமாயிருவீங்க, அவர் நாளைக்கு மௌத்தா போறவராக இருந்தாலும் சரியே. ஆனா நம்ம என்ன பேசுவோம், இதே மாதிரிதான் போட வாரம், இதே மாதிரி ஒரு நோய் போயிட்டார், இப்படி சொன்னவொடனே அவன் பாதி மௌத்தாயிருவான். இப்படி சொல்றதுக்கு இஸ்லாத்துல அனுமதி கிடையாது. அப்ப சலாமத்தன் என்று சொன்னால் அவருக்கு நிம்மதி. அதை கேட்ட உடனே சரி, நமக்கு வந்து இவங்கெல்லாம் துவா செய்யறாங்க, நம்ம நல்லாயிருவோம் அப்படிங்கிற மாதிரி கடைசி ரூஹு பிரிபவருக்கு கூட அந்த வார்த்தையை தான் பயன்படுத்தணும். நெகட்டிவா பேசவே கூடாது. அது மிக மோசமான நிலையாக இருந்தாலும் நெகட்டிவா பேசவே கூடாது என்று பெருமானார் நமக்கு கற்றுத்தந்தார்கள். அல்லது அங்க போய் உட்கார்ந்துகிட்டு வேற வேற கதைகளை பேசுறதும் கூடாது. அவருக்கு சிரமம் கொடுப்பதை போன்று எந்த பேச்சுகளும் பேசக்கூடாது. இப்ப இந்த சலாமத்தன் அப்படிங்கிறது இதான். அதே மாதிரி ஒருத்தர் வர்றாரு, ஒரு தொழில் கஷ்டமாக இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்றாரு. இது நோயாளிக்கு மட்டும் இல்ல, எல்லா நிலைமையிலும் சலாமத்தன்னா ஒருத்தர் தன்னுடைய சிரமத்தை வந்து சொல்லுகிறார் என்று சொன்னால், அதிகமாக நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு அதுல இருந்து நலவு செஞ்சிருவான் என்றுதான் பேச வேண்டுமே ஒழிய, நீ யார்கிட்ட கேட்டியா செஞ்ச, எது எடுத்தாலும் நீ இப்படித்தான் செய்யறது, அது அவ்வளவுதான், ஒன்றும் நடக்காது. இப்போ உள்ள காலத்தில் கிரைசிஸ் பீரியட்ல உன் பிசினஸ் விளங்கவே விளங்காது அப்படின்லாம் பேசவே கூடாது. இது ஹிலாஃபு சுன்னா, பெருமானாருடைய வார்த்தைகளுக்கு மாற்றமான முடிஞ்சா வழி சொல்லி கொடுக்கலாம், அல்லது எதுவுமே சொல்லாம விடலாம். அதனாலதான் பெருமானார் அழகாக சொல்வார்கள், உங்களுடைய சிரமத்தை மற்றவர்களிடத்திலே தயவு கூர்ந்து அதிகமாக பகிராதீர்கள். ஏன்னா ரெண்டு பேர் தான் உலகத்தில் இருக்கான், ஒருத்தன் அதை கேட்டு சந்தோஷப்படுவான், இன்னொருத்தன் அதை கேட்டு அவனால எதுவுமே செய்ய முடியாது. அதனால ஒன்லி டாக் டு அல்லாஹ். ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு சுன்னத், உங்க சிரமத்தை உலகத்துல யார்கிட்ட சொன்னாலும் இந்த ரெண்டு கேட்டகரியை தவிர ஒண்ணுமே இல்லை. ஒன்னு சந்தோஷப்படுவான், அல்லது அப்புறம் போய் சொல்லுவான், பத்தியா ஆள் எப்படி இருந்தான், புலம்புறான் பாரியா சொல்லுவான். தே வில் பி ஹாப்பி. உங்க சர்க்கம்ஸ்டன்ஸ் அவனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். அல்லது அவரால் எதுவுமே செய்ய முடியாது, நீ அவர்கிட்ட போய் சொல்லி என்ன நடக்க போகுது. அதனாலதான் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, அசருக்கு அப்புறம் சுபுக்கு அப்புறம் நீங்க பள்ளிவாசல் வந்து உட்கார்ந்துங்க, உங்களுடைய பெயின்களை குறித்து அல்லாஹ்விடத்தில் பேசுங்கள், பேசி பழகுங்க. ரிப்ளே வரும், லட்சோப லட்சம் மக்கள் இறைவனிடத்திலே பேசி தங்களுடைய நிகழ்கால எதிர்கால கடந்த கால வழிகளை எல்லாம் அங்கே கொட்டி தீர்த்து அதற்குரிய பரிகாரங்களை அடைந்து கொண்டார்கள். ஏன்னா அவன் தான் அவங்களை படைச்சவன். உங்களுடைய மனைவிக்கு கூட உங்களிடத்திலே இருக்கிற சில குணங்கள் தெரியாமல் இருக்கிறாம், ஆனால் உங்களை படைத்த ரப்புக்கு எதுவுமே தெரியாமல் இருக்காது. அந்த அம்மா கூட உங்களை வேற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் போட்டிருக்கலாம், ஆனா அல்ல அப்படி இல்லை, உங்களுடைய குறைநிறைகள் எல்லாவற்றையும் தெரிந்தவன். அதனால அங்க முன்னாடி உட்கார்ந்து போடணும். அப்ப இந்த சலாமத் அப்படிங்கிறதுக்கு முதல் வார்த்தை முஹம்மன், வரவேற்கிற சலாம் சொல்லுகிற ஒன்று. இரண்டாவது அழகிய அமைதிப்படுத்துகிற வார்த்தைகள். மூணாவது அல் கவுலுல் ஹசன், அல் கவுலுல் ஹசன். இரண்டாவது அமைதிப்படுத்துகிற வார்த்தை, மூணாவது அழகிய வார்த்தை. அழகிய வார்த்தை ஒருத்தருக்கு பதில் சொல்லும் போது ரெண்டு விதத்துல சொல்லலாம், அழகான வார்த்தைகளாகவும் சொல்லலாம், அசிங்கமான வார்த்தைகளாகவும் சொல்லலாம், ரெண்டுக்கு பேரும் பதில் தான். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அழகிய வார்த்தையை பேசுங்கள். இந்த மூணு அர்த்தத்துல தான் திருக்குர்ஆன்ல சலாம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இடத்துல நீங்கள் அறிவினர்கள் சந்திக்க நேரிட்டால் நீங்கள் அவர்களோடு எப்படி பேச வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பதில் எழுதுகிற உலமாக்கள் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, நீங்கள் அவர்களோடு பேசும்போது அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றது இல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும்னா இன்னும் கொஞ்சம் காண்டாயிருவான், இன்னும் கொஞ்சம் சண்டைக்கு வந்துருவான், எனக்கு இருக்கேங்கிறியான்னு. அப்ப அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள், அல்லது அவர்கள் அறிந்து வைத்திருக்கிற செய்தி வேறு. அதுக்கு உலமாக்கள் விள ஒரு நீண்ட செய்தியாக எழுதுவார்கள். ஒரு உம்மி அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஜாகில் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பெருமானாரை குறித்து உம்மி அப்படின்னு சொல்லுவாங்களே, உம்மி நபி. அதுக்கு என்ன அர்த்தம்னு பல தடவை இதே மஜ்லிஸ்ல சொல்லியிருக்கேன். உம்மி அப்படின்னு சொன்னா அம்மாவை சார்ந்தவர், அவ்வளவுதான். அவர் தெரியாதவர் அல்ல. நிறைய பேர் வந்து நபிக்கே எப்படி தெரியாதுன்னு சொல்லலாம். அப்ப எழுத படிக்கிறதுக்கு நபி ஏன் தெரிஞ்சுக்கலன்னு ஒருத்தன் கேட்டான். 23 வருஷம் இருந்த நபி ஏன் எழுத படிக்க தெரிஞ்சுக்கல? அப்படி அல்ல, உம்மி அம்மாவை சார்ந்தவர், இறைவனால் நேரடியாக அனுக்கிரகங்களால் அறிவு கொடுக்கப்பட்டவர். அந்த இடத்துல அதுதான் அர்த்தம், அல்லாஹ் மட்டுமே ஆசிரியன். இரண்டாவது, அந்த கூற்றை உடைப்பதற்கு பெருமானார் வந்த உடனே சொன்னது, இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் உங்களிடத்தில் வந்திருப்பது as I am a teacher. டீச்சருக்கு யார் பாடம் நடத்துறது? டீச்சர் தானே மாணவர்களுக்கு நடத்தணும். மாணவர்கள் போய் டீச்சருக்கு பாடம் நடத்த முடியுமா? ஒரே வார்த்தையில முடிச்சு வச்சுட்டாங்க அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி. நான் அல்லாஹ்வினால் ஆசிரியனாக மட்டுமே அனுப்பப்பட்டிருக்கிறேன், எனக்கு வேலை பாடம் நடத்துறது. அப்போ அந்த வகையில உம்மி அப்படிங்கிறது எதுவுமே தெரியாம பிளாட் உள்ள ஒண்ணுமே இல்லாத ஆளுக்கு பேர் உம்மி. ஜாஹில் அப்படின்னு சொன்னா தவறான கற்பிதங்களை கொண்டவர், தப்பு தப்பா அவர் விளங்கி வச்சிருக்காரு, அது எக்ஸிக்யூட் பண்ண நினைக்கும் போது உலகத்துல சிக்கல்கள் வரும். ஒரு தெரியாதவர்னா அவர் அக்செப்ட் பண்ணிக்குவார், அவர்கிட்ட போய் தம்பி இப்படி செய்யாதீங்க ஒத்துக்குவான். ஒருத்தனுக்கு தெரியவும் செய்யாது, அதை குறித்து தவறாக இவர் விளங்கி வைத்திருக்கிறார், இவனை போய் திருத்தவே முடியாது, ரொம்ப பெரிய கஷ்டம். மனிதர்களை 4 வகையாக பிரிப்பார்கள். ரஜுலுன் எதிரி, அன்னஹு எதிரி, ஹுவா ஆலிமுன் ஃபத்தபிஉ. ரஜுலுன் எதிரி, வலா எதிரி, அன்னஹு எதிரி, ஃபஹுவா தாலிபுன் ஃபர்ஷிதுஹு. ரஜுலுன் லா எதிரி, வலா எதிரி, அன்னஹு லா எதிரி, வஹுவா நாயிமுன் ஃபைகிதுஹு. ரஜுலுன் லா எதிரி, எதிரி, அன்னஹு ஹுவா எதிரி, வஹுவா ஜாஹிலுன் ஃபர்ஃபது. ஆலிமினுடைய கேட்டகரியில மனிதர்களை 4 வகையாக பிரிப்பார்கள். ஒரு மனிதர் தெரிந்திருக்கிறார், தான் தெரிந்திருப்பதையும் தெரிந்திருக்கிறார், அவருக்கு பேர் ஆலிம். அவருக்கு பின்னாடியே போயிருங்க, அவர் ஜுபாவை பிடிச்சிங்க, அவர் சட்டையை பிடிச்சிங்க, அவருக்கு பின்னாடியே போங்க. அவருக்கு 2 விஷயம் தெரியும், தான் யார் என்பதும் தெரியும், தனக்கு தெரிந்திருக்கக்கூடிய விஷயங்கள் தெரியும், அதை எக்ஸிக்யூட் பண்ணுவார். ஆலிம் சான் யாரு? தெரிஞ்சிருக்கிறவர் மட்டுமல்ல, எக்ஸிக்யூஷன், அவர் அதை முதல்ல செய்வார். இடையில ஒரு கிதாப் படிச்சுட்டு இருக்கும் போது எழுதிருந்தாங்க, இஸ்லாமிய அடிப்படை 2 செய்திதான், இஸ்லாமிய அடிப்படை 2 செய்திதான். தாவாவினுடைய களத்தில் பயணிக்கக்கூடிய ஆலிம்களாக இருந்தாலும் ஆலிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் குரான் அவர்களை பார்த்து 2 வார்த்தை தான் பேசும். உலகத்தில் மனிதர்களாக இருப்பதற்கும் ஒரு மூமின் மூமினாக இருப்பதற்கும் தாவா என்று சொல்லுகிற அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்கு 2 விஷயம்தான். ஒன்னு, அவர் ஈமான் கொள்ளணும், யாயுகொள்ளதின் ஆமன். ரெண்டாவது, அமிலு சாலிஹாத், நல்ல அமல் செய்யணும், நல்ல அமல் செய்யணும். தாவா அப்படிங்கிறது பக்கம் பக்கமா புக் எழுதுறது இல்ல, மணிக்கணக்கில் பேசுறது இல்ல, செஞ்சு காமிக்கிறது. அந்த இல்மு கறுக்கிறது அமல் அதெல்லாம் குறித்து இறைவன் பேசவே இல்லை. இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி குர்ஆன்ல கேட்டுக்கிட்டே இருப்போம், யா அய்யுஹல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத். ஈமான் அல்லாஹ்வுக்கு, அமல் செய்யறது தாவாவுக்கு. புரியும் நினைக்கிறேன். இதுக்கு இடையில அல்லாஹ் இல்மை குறித்தெல்லாம் பேசவே இல்லை. உலகத்தில் தாவாவினுடைய களம் 2 தான். ஒன்றாவது அல்லாஹுவை நம்புவது, அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு நீ அமல் செய்யறது. அவன் பார்த்தோன்னே பின்னாடி வந்துருவான், இல்லைங்க நாங்க 2.5 மணி நேரம் பேசுவோம், ஆனா நாங்க எதையுமே செய்ய மாட்டோம்னா. அந்த இல்மை குறித்து குரான் சொல்லும், அது பொதி சுமக்கும் கழுதைகளுக்குரியது, அது மனிதர்களுக்குரியது அல்ல. அழகா சொல்லுவாங்க, இந்த இல்மினுடைய டேஸ்ட், இந்த அறிவினுடைய, இந்த குரானுடைய ஞானத்தின் டேஸ்ட் எப்ப விளங்கும்? பேசுறப்ப இல்ல, செய்யறப்ப. ஒருத்தர் ஒரு சின்ன விஷயத்தை, ஒரு சின்ன செய்திய மாறி மாறி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொன்னா அதனுடைய டேஸ்ட் அவர் தன்னுடைய வாழ்க்கையில உணர்வார். ஒண்ணு இல்லை, ஒவ்வொரு வக்துக்கு பின்னாடியும் யார் வந்து ஆயத்துல் குர்சி ஓதுறார்களோ அவர்களை இறைவன் பாதுகாக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுக்கு நிறைய டெஃபினேஷன்ஸ் அதிகம் வருது. இப்போ ஒருத்தர் நல்லா படிச்சுட்டாரு, ஆடாடா என்ன அருமையான செய்தி அப்படின்ட்டு போறாரு, அவ்வளவுதான். அதனால ஒண்ணும் இல்ல, ஒருத்தர் ஓதுறாரு டெய்லி, எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் ஓதி 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 ஆரம்பிச்சு உள்ள போயிட்டு. அப்ப அந்த ஓதி 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 அவரிடத்துல வருகிற போது அந்த அமலினுடைய ஜெதுபா மற்றவங்களிடத்துல அது அப்படியே பிரசன்னமாகும், அந்த ஒளி மற்றவர்களுக்கு வரும். அதனால இஸ்லாத்தில 2 தான், அமலி தாவா, கௌலி தாவா இல்ல, அமலி தாவா. அது ஏற்படுத்திய அசர், அது ஏற்படுத்திய மிகப்பெரிய புரட்சி வார்த்தைகளால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட மனிதர்களை தான் உருவாக்கினார்கள். இப்ப ஒரு ஜாஹில் கூட ஒருத்தர் போய் பேசுறாரு அப்படின்னு சொன்னா, ஜாஹில் அப்படின்னு சொன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவருக்கு தெரியாது ஆனா அவர் தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பார். இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் வாழ்க்கையில் சந்திப்பீர்கள். பெருமானார் சொன்னாங்க சந்திக்கணும், ஏன்னா உலகம் அப்படிங்கறது சொசைட்டியோட சேர்ந்து வாழும் போது இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இருப்பார்கள். இப்ப இவங்கள்ட்ட எப்படி நடக்கணும் அப்படின்னு சொன்னா, சலாமன் அந்த இடத்துல இதா காத்தபகுமுல் ஜாஹிலூன காலு சலாமா அப்படிங்கிறதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், கூலு கௌலன் சலாமன், ஸ்பீக் தம் இன் பொலைட் வே. அதுக்கு அர்த்தம் ஸ்பீக் தம் இன் பொலைட் வே. அவர்களிடத்தில் பேசும்போது நீங்களும் அவர்களை போன்றே பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா அங்க அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காது, இன்னும் கொஞ்சம் கூடும். அதனால நீங்க என்ன சொல்லணும் சரி, அல்லது அந்த இடத்திற்கு என்ன வார்த்தை பேசினால் அவருக்கு உரைக்குமோ படுமோ அதே மாதிரி சொல்லிட்டு கார்ல போறோம், ஏத்தாப்புல ஒருத்தன் கண்ணாமண்ணான்னு வர்றான், அவன் வந்துட்டு அவன் நம்மளை பேசுறான், அவரு நம்மளை பேசுறாரு. உன்ன இவர் என்ன சொல்றாரு, எனக்கும் பேச தெரியும், நானும் ஏபிசிடி பூரா சொல்லுவேன் அப்படிங்கிற ஏபிசிடி பூரா எனக்கும் பேச தெரியும் அப்படின்னு இவரும் பேசினா என்ன ஆகும்? உடனே இவர் அடுத்த வார்த்தை சொல்றார், சாரி தெரியாம வந்து. இவர் அதை ஒத்துக்கிறார், பரவாயில்ல, ஏன்னா அவன் ஜாகில்னு தெரியுது, அவன்கிட்ட போய் முட்டுறதுனால ஒண்ணு நாய் குலைக்குது, இவரும் திரும்ப குலைக்கிறார். அது எப்படி இருக்கு, நாய் குலைக்குது இவர் திரும்ப, அப்ப அதனுடைய அவ அதை இவர் எப்படி ஒதுங்கி போவாரா? அதே மாதிரி அந்த மனிதர்களை கேட்டகரைஸ் பண்ணி பெருமானார் சொன்னாங்க, கூலு கௌலன் சலாமன், நல்ல வார்த்தைகளை சொல்லிவிட்டு முடிந்த அளவு அதை விட்டு கிளம்பிடுங்க. ஏன்னா இதுக்கு இன்னொரு ஆயத்திலே பெருமானார் அழகாக விளக்கம் சொன்னார்கள், அந்த நடவடிக்கை மிக அருமையானதாக இருக்க வேண்டும், மெச்சக்கூடியதாக இருக்க வேண்டும். நீங்க அப்படி நடந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்கள் எதிரியும் உங்களுக்கு உற்ற நண்பனாக ஆகிவிடுவான். ஒரு நேரத்தில் அவனுக்கு நினம், என்னடா நம்ம எப்ப பார்த்தாலும் இப்படியே நடக்கிறோம், அவர் எவ்வளவு ஒரு அப்படியே அதை இது பண்ணிட்டு போயிடுறாரு, அது ஒரு பெருசாவே எடுக்கிறது இல்லையே. நாம் நடப்பதற்கும் அவர் அழகிய முறையில் பதில் சொல்லிடுறாரு. அவனுக்கு உங்க மேல ஏற்படக்கூடிய அந்த மரியாதை பிரியமாகி உற்ற நட்பாக ஆகிவிடும். இதை நான் சொல்ல குரான் சொல்லுகிறேன். அப்ப அந்த அஹ்சன் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், இதா சமிஉல்லாஹு ஏதாவது இது போன்ற செய்திகளை அவர்கள் பேசினால் மனிதர்களிலே அறது, அதை வந்து அப்படியே அதை பொருட்படுத்தாம நவன்றது, அறதுன்னா பொருட்படுத்தாம நவழ்றது. அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாள் போயிட்டு இருந்தாங்க, ஒருத்தன் பேசுறான் திட்டுறான், சப்பஹு சப்ப கடுமையா பேசிக்கிட்டு இருக்கான். உடனே அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க, உடனே அவன் சத்தம் போட்டு சொல்றான், இய்யாக அனி I meant you only. இப்படி கூப்பிட்டு யாரையோ சொல்றது மாதிரி போய்கிட்டே இருக்கீங்களே, ஈயாக்கானி ஒன்னதான் பார்த்துட்டுறேன்னா. உடனே அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, அன்க உஅரித், நீ என்ன திட்டுறது தெரிஞ்சுதான் நான் பாட்டுக்கு நடந்து போறேன், அன்க உஅரித், நீ திட்டுறது தெரிஞ்சுதான் நான் பாட்டுக்கும் போயிட்டு இருக்கேன். இதை கேட்ட உடனே அவன் இன்னும் கொஞ்சம் இவரை சூடாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சப்பன் எதுகுலு எதுகுலு மஅக்கல் கபர், அவன் சொன்ன அடுத்த வார்த்தை, நான் இப்ப உன்னை வந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு திட்ட போறேன், நீ கபருக்கு போன பின்னாடியும் அந்த வார்த்தை உலகத்துல நிலைச்சிருக்கும். என்னம்மா பேசினா தெரியுமா, இந்த ஆள் மௌத்தா போயிட்டாரு, ஆனா அந்த ஆள் என்னமா பேசினான் தெரியுமான்னு உங்களை கபர்ல வச்சதுக்கு பின்னாடியும் பேசிக்கிட்டே இருப்பான். கபரோடு உங்களுக்கு வரக்கூடிய வார்த்தைகளை சொல்லி இப்ப ஒன்னு அர்ச்சனை பண்ண போறேன். அப்ப சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துல அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, நீ பேசுற வார்த்தை உன்னோட தான் போகமே தவிர என்னோட எதுக்கு வரப்போகுது, பேசியவன் தானே வார்த்தைக்கு பொறுப்பு, எனக்கு எதுக்கு கபருக்கு வருது, நீ பேசிய வார்த்தை ஒண்ணு அப்படின்னு சொன்னோன்னு அடுத்து சொன்னா, நான் வந்து நீங்கள் ஒரு இன் குல் தலி கலிமத்தன் ல தஸ்மஅன்ன க அஷ்ரா, ஒரு வார்த்தை என்னை பத்தி பேசுனீங்கன்னா இப்ப வேற ஏதாவது, நான் 10 வார்த்தை உங்களை திட்டுவேன், 10 வார்த்தை. உடனே அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, லாகின்னக இன் குல்தலி அஷ்ரன் லன் தஸ்மஅ மின்னி கலிம, 10 வார்த்தை என்னை ஏசினாலும் நான் ஒரு வார்த்தை கூட உனக்கு பதில் சொல்லுவேன். அந்த வார்த்தையினுடைய அந்த ஆயத்தினுடைய நேரடி நடவடிக்கை மேல சொன்ன, எப்படி யாராவது செய்வாங்க, எப்படி அந்த வார்த்தைகளை விட்டு தங்களை தற்காத்துக் கொள்வார்கள், அதையும் குர்ஆன் சொல்லுகிறது. காலு லனா அமாலுனா வலக்கும் அமாலுக்கும், எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் எங்க வேலையை பார்க்கறேன் அப்படின்னு பிரிஞ்சு போயிருவாங்க. சலாமுன் அலைக்கும் லனபுத்தகில் ஜாஹிலின் என்று அவர்களை விட்டு நீங்கள் புறமுதுகு காட்டி போய்விட வேண்டும். இதுக்கு பேர் தான் சலாம். சலாம் அப்படிங்கிறது அஸ்ஸலாமு அலைக்கும் இல்லை. அப்ப இந்த வார்த்தைகளுடைய விஷயத்துல இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்வினுடைய அடியார்கள் தங்களுடைய வார்த்தைகளில் மிக கவனமாக இருப்பார்கள். அடுத்தவர்கள் ஏசுவதற்காக வேண்டி தாங்களும் ஏச மாட்டார்கள் என்கிற செய்தியை மிக அழகாக குர்ஆன் இந்த இடத்திலே பதிவு செய்கிறது. இது அந்த நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்த அந்த வார்த்தைகளை குறித்தான தொடரனுடைய செய்தி. சரி, இப்போ நாம் பார்த்த அந்த லியான் என்கிற சட்டம், அதை குறித்து பார்த்தோம். லியான் என்று சொன்னால் ஒரு மனைவியை குறித்து பாலியல் ரீதியான ஒரு இட்டுக்கட்டை, என் மனைவி விபச்சாரி, அல்லது என் மனைவி விபச்சாரம் புரிந்து விட்டால், அல்லது எனக்கு இந்த குழந்தை பிறக்கவில்லை என்று ஒரு கணவன் சொன்னால், அது அந்த மனைவி மறுத்தால், அவர்களுக்கு சாட்சிகள் இல்லாவிட்டால், அவர்கள் அல்லாஹுவின் மீது 4 சத்தியம் செய்து நான் இதில் உண்மையானவன் என்று ஆண் சொல்ல வேண்டும், பெண் நான் உண்மை இவன் உண்மையானவன் இல்லை என்று சொல்ல வேண்டும், கடைசியாக அல்லாஹுவினுடைய லானத் என் மீது இறங்கணும்னு ஆண் சொல்லணும், பெண்ணாக இருந்தால் அல்லாஹுவினுடைய கோபம் என் மீது இறங்கணும்னு சொல்லணும். இதுதான் அந்த லியான் என்பதற்குரிய இஸ்லாமிய சட்டம். அன்னைக்கு சொல்லும்போது சொன்னோம், ஏன் பெண்ணுக்கு கோபம் என்பதையும் ஆணுக்கு லானத் என்பதையும் குர்ஆன் பயன்படுத்துகிறது. லானத் என்று சொன்னால் என்ன, கபப் என்று சொன்னால் என்ன, இந்த ரெண்டுக்கும் உரிய வித்தியாசத்தை புரிஞ்சாதான் ஏன் இந்த ரெண்டு வார்த்தைகளையும் அல்லாஹ் மாறி மாறி இவர்களுக்கு ஒரு வார்த்தை அவர்களுக்கு ஒரு வார்த்தை என்று சொல்லி இருக்கிறான் என்பதை நாம் உள்வாங்க முடியும். லானத் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹுவினுடைய அவனுடைய கோபம், அல்லது அந்த இடத்துல லானத் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹுவினுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாகுவது என்று அர்த்தம். லானத் அப்படின்னு சொன்னா அல்லாஹுவினுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமா போறது. அத்தர்து வல் இபாது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹுவினுடைய ரஹ்மத்தை விட்டு வெகு தூரம் பயணிக்கக்கூடிய ஒரு செய்திக்கு லானத் என்று சொல்லப்படும். சரி, இது குர்ஆன்ல எப்படியெல்லாம் வந்திருக்கு, குர்ஆன் இதை குறித்து எப்படியெல்லாம் பேசுது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரே வார்த்தை குர்ஆனில் ஒரே இடத்தில் பயன்படுத்தப்பட்டால் வேறு வேறு அர்த்தங்களை கொடுக்கும், வேறு வேறு இடத்துல பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா ஒரே அர்த்தத்தை கொடுக்கும். இது குர்ஆனுடைய ஸ்டைல், குர்ஆனுடைய ஒரு பண்பாடு. இஸ்தரகா அப்படிங்கிற ஒரு ரூல் வகுத்து வச்சிருக்காங்க, ஒரு சட்டம். ஒரே வார்த்தை ஒரே பொருளை, இப்ப கோபம்னாலும் லானத்தினாலும் ரெண்டுமே வந்து அல்லாஹுவினுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாவது தான். ஆனா ஒரே இடத்துல அல்லாஹ் ரெண்டையும் பயன்படுத்தினா அர்த்தம் மாறிவிடுகிறது, டோட்டலா மாறிடும். வேறு வேறு இடம் போது அதனுடைய அர்த்தம் ஒரே போங்கை குறித்து வரும். இப்ப உதாரணத்துக்கு குர்ஆன்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பல இடங்கள்ல அல்லாஹு தஆலா இந்த ரெண்டு வார்த்தைகளையும் சேர்த்து பயன்படுத்துகிறான். பல இடத்துல வருது, ஒரு இடம் ரெண்டு இடம் இல்ல, பல இடத்துல வருது. ஆனா குர்ஆனுடைய அகராதிப்படி கோபம் அப்படிங்கிறது லானத் அப்படிங்கறத விட மிக கடுமையானது. கோபம் அப்படிங்கிறது லானத்தை விட மிக கடுமையானது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, சாபம் தான் பெருசு, கோபம்ங்கிறது கம்மி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம். இல்ல, அதுக்கு விரிவுரையாளர்கள் விளக்கம் எழுதுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, சாபம் அப்படிங்கிறது அல்லாஹுவினுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாக்குறது, அல்லாஹுவினுடைய ரஹ்மத்தை விட்டு வெளியே போறதுக்கு சாபம் என்று சொல்லப்படும். ஆனால் கோபம் இருக்கிறதே அல்லாஹுவினுடைய கொடிய தண்டனையை கேட்பது, ரெண்டுக்கு வித்தியாசம். ஒன்னு சாபம்ங்கிறது ரஹ்மத்தை விட்டு தூரம் தான். சைத்தானை குறித்து அல்லாஹ் பேசும்போது லானத்தி அலைக்கிலா யௌமித்தீன் அல்லாஹ் சொல்லுவான், என்னின் சாபம் உன்னின் மீது உண்டாகும் கியாமத்து நாள் வரை. அதனாலதான் சைத்தான் இன்னைக்கு இருக்கான், சைத்தான அல்லாஹு தாலா சுவனத்திலிருந்து ஆதமையும் சைத்தானையும் வெளியே அனுப்புகிற போது அல்லாஹு சொன்ன வார்த்தை என் லானத்து உன் மீது உண்டாவதா, அதுலதான் இன்னைக்கு வரையும் ஓடிட்டே இருக்கு. கதப் அல்லாஹினுடைய கோபம் இறங்கியிருந்தா அன்னைக்கே அது முடிஞ்சு போயிருந்திருக்கும் கதை. அப்ப கதப் அப்படிங்கிறது இறைவனுடைய கோபத்தை வேண்டுவது, சாபம் அப்படிங்கிறது ரஹமத்தை விட்டு தூரமாவது. இப்ப இந்த ரெண்டு பொருள்ல அல்லாஹுவினுடைய கோபத்தை அல்லாஹுவினுடைய தண்டனையை கேட்பது மிக கொடுமையானது. அப்ப அதனாலதான் சொல்றாங்க அல் கதபு அப்ரஹு மினல் அனி, லானத்தை விட கோபம் அப்படிங்கிறது கொடுமையானது. ஆணுக்கு தரப்படுகிற அந்த இடத்திலே உள்ள தண்டனையை விட ஒரு பெண்ணுக்கு தரப்படுகிற தண்டனை மிக கடுமையானது அந்த லானத் லியான் என்கிற அந்த சட்டத்தில். இப்ப குர்ஆன்ல பார்த்தா அல்லாஹு தஆலா சொல்றான் உமை எல் அனில்லா ஃபலன் தஜித லஹு நஸீரா, யார் ஒருவரை அல்லாஹ் சபிக்கிறானோ அவனுக்கு இந்த உலகத்தில் உதவி புரிபவர் யாரும் கிடையாது. அல்லாஹ்வினுடைய கோபத்துக்கு சாபத்துக்கு ஒருத்தர் இந்த உலகத்துல மாட்டிட்டான் அப்படின்னு சொன்னா இன்னொரு உதவியாளன் கிடையவே கிடையாது. இது வந்து இஸ்லாமிய கோட்பாட்டினுடைய ஜெனரலான ரூல் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் இந்த உலகமே சேர்ந்து ஒருவனுக்கு நலவை புகட்ட நினைத்தாலும் ஒரு தூசிய கூட அவனுக்கு செஞ்சிட முடியாது. ஒரு முஸ்லிமினுடைய ஸ்ட்ராங்கான நம்பிக்கை, இந்த உலகமே சேர்ந்து ஒருவனுக்கு எதிராக திரும்பி நின்றாலும் அவனை எந்த வகையிலும் இந்த உலகம் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ்வினுடைய அனுக்கிரகம் அல்லது அல்லாஹ்வினுடைய கோபம் அவனுக்கு ஏற்படுகிற வரை, இதுதான் இஸ்லாமிய அடிப்படையான அகீதா என்று சொல்லுகிற கோட்பாடு. அப்ப அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்றான் ஒமை எல் அனில்லா, யார் ஒருவரை அல்லாஹ் லானத் செய்கிறானோ ஃபலன் சஜித லஹு நஸீரா, அவருக்கு உதவி புரிபவரை. ஏன்னா ரஹமத்தை விட்டு வெளியே போயிட்டார், அல்லாஹ்வினுடைய ரஹமத்தை விட்டு வெளியே. இப்ப உலகமே சேர்ந்து இவருக்கு எதையாவது கொடுத்து இவரை ஃபுல்ஃபில் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க, முடியாது. அப்ப திரும்ப அல்லாஹ்வினுடைய கருணை பார்வை படுகிறவரை இவரை யாரும் எதுவும் செய்ய முடியாது. இப்ப குர்ஆன்ல அல்லாஹ் சில இடங்கள்ல இந்த ரெண்டையும் சேர்த்து பேசுகிறார். வமை யக்துலு முஃமினன் முதஅம்மிதா, யார் ஒரு மூமினான மனிதனை வேண்டுமென்றே கொலை செய்தானோ ஃபஜஸாஉஹு ஜஹன்னம் காலிதன் ஃபி ஃபீஹா, அவனுடைய தண்டனை நிரந்தரமான நரகம். ஒரு மூமின வேண்டுமென்றே ஒருவர் கொலை செய்து விட்டால் அவனுடைய தண்டனை நிரந்தரமான நரகம். வகதிபல்லாஹு அலைஹி வலஅனஹு, அல்லாஹ் அவன் மீது கோபப்படுவான், அவனை ரஹமத்தை விட்டு தூரமாக ஆக்கிவிடுவான் என்று ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான் வமன் லஅனஹு அல்லாஹு வகதிப அலை வஜஅல மின்ஹுமுல் கிரதத வல் கனாஸீர், யார் ஒருவரை அல்லாஹ் லானத் செய்து அவரின் மீது கோபப்பட்டு விட்டானோ அவர்களை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றினான். இது வரலாறு, நம்ம ஏற்கனவே இந்த வரலாறை இந்த மஜ்லிஸில் நம்ம படிச்சிருக்கோம். எந்த சமூகம் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் உலகத்திலே கண்ணெதிராக மாற்றப்பட்ட அந்த சமூகம், மீன் பிடிக்க போக வேண்டாம் என்று சொல்லி இறைவனுடைய அந்த ஆணை வந்ததற்கு அப்புறமும் தங்களுடைய விளக்கம் என்று நினைத்து அவர்கள் செய்த சில விளையாடல்கள் திருவிளையாடல்களால் அவர்களை அல்லாஹ் பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் மாற்றினான் என்று வருகிறது. அப்ப இந்த ரெண்டு செய்தியும் ஒரே ஆயத்தின் கீழே வருகிறது. இது ஒரு வகையான செய்தி. இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த துல்ம் அதாவது லானத் அப்படிங்கிறதுக்கு குர்ஆன்ல ரெண்டு வகையான பொருள்படுகிற மாதிரி குர்ஆன் பேசுகிறது. ஒன்றாவது அநீதம், இன்னொன்னு பொய். இந்த ரெண்டை குறித்தும் குர்ஆன் பேசுகிற போது அதற்கு லானத் என்கிற வார்த்தையை சொல்லி அல்லாஹ் பேசுகிறான். எப்படின்னா அலா லானத்துல்லாஹி அலல் வாலிமீன், ஒன்னாவது நேரடியாக ரஹமத் லானத் என்று பேசுவது, இன்னொன்னு யாரெல்லாம் அநியாயக்காரர்கள் இருக்கிறார்களோ அவர்களின் மீது அல்லாஹ்வினுடைய சாபம் இறங்கும். பொய்யர்களின் மீது அல்லாஹ்வினுடைய சாபத்தை நாம் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் அந்த ஆயத்துல பேசுறான். இப்ப இப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த லானத் கபப் கோபமும் லானத்தும் ஒரே நேர்கோட்டில் இரண்டு வார்த்தைகளாக பயணிப்பதை குர்ஆன் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. சில குடும்ப சில கூட்டத்தார்களை திட்டுகிற போது அல்லாஹ் லானத்தையும் சொன்னா திரும்ப கபபையும் சொன்னான் கோபத்தையும் சொன்னான். ஆனால் இந்த இடத்தில் ஒரு கணவன் மனைவியினுடைய விஷயத்தில் அல்லாஹுவினுடைய அருளுக்கு மாற்றத்தை எதிர்பார்க்கிற அந்த இடத்துல இது என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுக்கு உலமாக்கள் இதற்கு நீண்ட விளக்கங்களை எழுதியிருக்கிறார்கள். முதலாவது விளக்கம் அதுல என்ன அப்படின்னு கேட்டா இப்னு கதீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய விளக்கமாக இதை எழுதுறாங்க. ஒரு ஆண் எவ்வளவு சிரமம் ஏற்பட்டாலும் தன் குடும்பம் அவமானப்படுவதை ஒரு ஆண் பொருந்தி கொள்ள மாட்டான். அது என்னதான் இருந்தாலும் சரி, ஒரு ஆம்பளை அப்படின்னு சொன்னா உயிரே விட்டுருவேன் அம்மா சொல்லுவானா இல்லையா, என் உயிரே போனாலும் இந்த அவமானத்தை நான் தாங்கிக்க மாட்டேன், என் மகன் இப்படி செஞ்சிட்டான், இல்ல வீட்டை விட்டு வெளியே வரமாட்டார், உள்ளே என்னால தாங்க, மகன் செஞ்சதில்ல குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை, ஜமாத்துல கூப்பிட்டு பேசுறாங்க விசாரிக்கிறாங்க, அவரு ஸ்டேட்டஸ் ஆனவர் வெளியே வரமாட்டார், வீட்டுல முடியல மனசு தாங்கலங்க சொல்றாரா. ஒரு ஆண் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் தன்னுடைய குடும்பம் தான் சார்ந்த தன் மனைவி தன்னுடைய மக்கள் தன்னுடைய தாய் தந்தையர்கள் அசிங்கப்படுவதை ஒரு ஆண் ஒரு காலமும் பொறுத்து கொள்ள மாட்டான். அவனுக்கு அவனுடைய சொல்லும் போது சொன்னேன், அது அவனுடைய ஆண்மை தன்மைக்கு எதிரானது, அது அவனால ஒத்துக்க முடியாது. அதத்தான் அன்னைக்கு சாதுபுன் உபாதா சொன்னார், ஒரு கூட்டத்தினுடைய தலைவர் சொன்னார், யார் ரசூலல்லாஹ் ஒரு ஆண் இதை எப்படி பார்த்துட்டு பொருந்தி இருப்பான், தன் மனைவி இன்னொருவனோடு சேர்ந்து இருக்கிற ஒரு சூழலை பார்த்து விட்டு ஒருத்தனுக்கு எப்படி பொருந்திக்க முடியும். பெருமானார் சொன்னார்கள் ரோஷப்படுகிறார், இவர் ரோஷத்தை விட என் ரோஷம் பெரியது, என் ரோஷத்தை விட உங்களை படைத்த ரப்புல் ஆலமீனுடைய ரோஷம் பெரியதுன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப இந்த இடத்துல ஒரு ஆண் அந்த அவமானத்தை பொறுத்து கொள்ள மாட்டான், இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி பொது வெளியில ஜமாத்துல நீதிமன்றத்துல ஒருத்தன் வந்து சொல்றான், என் மனைவி தவறு செய்து விட்டால், என் மனைவி தவறிழைத்து விட்டால். அப்ப இந்த வார்த்தை எப்படி வரும், அந்த கிதாபுல விளக்கம் எழுதுகிற இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, மஅதூருன் சாதிகுன், அவன் சத்தியமான், ஹி எக்ஸ்கியூஸ்ட் அல்லது ஹி ஃபோர்ஸ்டு டு டெல், அவனா சொல்லல நிர்பந்தம், இந்த கொடுமையை பார்த்துட்டு நான் எப்படியா வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமூகத்திற்கு அந்த செய்தியை எடுத்து வருகிறான்னா அவன் நிர்பந்தவான்னு அர்த்தம். அவன் சுகமாக சொல்லல அல்லது தன்னுடைய குடும்பத்தை தெருவெளிக்கு இழுத்து வரணும்னு சொல்ல, நிர்பந்தமாக சொல்லுகிறான். இது இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கருத்து. இப்னு ஆஷூரா ரஹ்மத்துல்லாஹி அலை, இப்னு ஆஷூர் அப்படிங்கக்கூடியவங்க எழுதுறாங்க, ஒரு ஆண் தன் மனைவியின் மீது அப்படி பொய் சொல்லுகிறான், ஏதோ ஒண்ணு பிடிக்கல, தன் மனைவியை பத்தி கண்டமாணிக்கு பேசுறான், பேசி வெளியே வந்து சொல்றான், இவ தப்பு தப்பா நடக்கிறா, இவ தவறு தவறா நடக்கிறா. இப்ப இந்த சொல்லை கேட்ட பின் உலகம் எல்லாம் சேர்ந்து திரும்ப அந்த குடும்பத்தை காரித்துப்புது, உலகம் எல்லாம் சேர்ந்து இப்படி நல்லா இருப்பாளா, இத என்னமா அந்த குடும்பத்துல வச்சிருக்காங்க, இவ இப்படி இருக்காளே அப்படின்னு பேசுறாங்க. அப்படி பேசும்போது இப்னு ஆஷூரா சொல்லுகிறார், இது அந்த பெண்ணை ஊரெல்லாம் சேர்ந்து அவமானப்படுத்துவதற்கு இவன் வார்த்தை காரணமாகி விட்டதனால் அல்லாஹு சொல்லுகிறான், அதே சாபம் உனக்கு உண்டாவட்டும் கேளு, அதே சாபம் உனக்கு உண்டாவட்டும் நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு இப்னு ஆஷூரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதுறாங்க. இமாம் கஷாப் என்று சொல்லுகிற அந்த தஃப்சீருடைய இமாம் மிக அழகாக எழுதுகிறார், இது போன்ற இந்த பாவ செயல்கள் இருக்கிறதே, தெரிந்தோ தெரியாமலோ, இன்டென்ஷனலி ஆர் அன்இன்டென்ஷனலி, தெரிந்தோ தெரியாமையோ அதற்கு பெண் காரணமாக ஆகிவிடுகிறாள். அவ தெரியாம தெரிஞ்சு தெரியாம ஏதோ ஒரு வகையில் நடந்துருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி, ஒரு டாக்டர் ஒருத்தவங்க உளவியல் மருத்துவர் பகிர்ந்தாங்க, அதுல என்னன்னா, குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளுக்கு மொபைல தராதிங்க, அந்த அம்மா அதுல சொல்லு மொபைல தராதிங்க. குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, அந்த அம்மா சொன்ன பின்னாடி அந்த வார்த்தையின் வீரியம் என்ன அப்படிங்கிறது எனக்கு விளங்குச்சு. அதுக்கப்புறம் வெளியே நடக்கக்கூடிய சமகால இந்த சொசைட்டியினுடைய இஷ்யூஸ் பிரச்சனைகளை உள்வாங்கி பார்க்கிற போது 100க்கு 100 சரியான வார்த்தை அந்த அம்மா சொல்லியிருக்கா, குழந்தைகளை பழக்குவது மட்டுமல்ல, குறிப்பாக பெற்றோர்களே உங்களுடைய மகள்களை நீங்கள் திருமணம் செய்து கணவன் வீட்டுக்கு அனுப்புகிற போது மொபைல தயவு செஞ்சு கொடுக்காதீங்க, அந்த அம்மாட்ட சொல்லுங்க, ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை உங்க மகள்களுக்கு, அவர் சொல்றாரு, அந்த அம்மா சொல்லு, உங்களுடைய நீங்கள் பெத்த கண்ணான மகள்களை திருமணம் செய்து கொடுத்து அனுப்பும் போது உங்களுக்கு வருத்தம் எல்லாம் இருக்கும், எல்லாம் சரியானதுதான், இவ்வளவு நாள் வளர்த்த புள்ள அங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணிடத்திலே சொல்லுங்கள், 15 நாளைக்கு ஒரு முறை அல்லது 1 மாசத்துக்கு ஒரு முறை ஒரு கடிதம் எழுதி போடுமா, நான் வேண்டா லெட்டர்கள் வாங்கி தரேன், இங்கிலாந்து லெட்டர் வாங்கி கொடுங்க. தயவு கூர்ந்து போன் வாங்கி கொடுக்க வேணாம், கணவன் வீட்டில் வாங்கி கொடுத்தாலும் நம்ம வீட்டுக்கு பேசாதேன்னு சொல்லிருங்க. சொல்றது சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா காரணம் சொல்லுது, ஏன் அப்படின்னு கேட்டா, இன்றைக்கு வருகிற மிக அதிகமான இந்த அதாவது இந்த தலாக்கினுடைய இஷ்யூஸ் இருக்கிறதே, அதற்கு காரணமாக இருப்பது இங்கிருந்து போன அந்த புள்ள டெய்லி காலையில அல்லது கணவன் ஆபீஸ் போன பின்னாடி அல்லது நைட்டுல தன்னுடைய பெற்றோர்களுடைய வீட்டுக்கு போன் அடிக்கிறான். போன் அடிச்சு அங்க நடக்கக்கூடிய எல்லாம் பேசுவாங்கல்ல, அல்லது தன்னுடைய சகோதரிகளுக்கு போன் அடிச்சு பேசுறா, இந்த அம்மா காலையில இருந்து என்ன நடந்துச்சு, என்ன சாப்பாடு, என்ன ஏது, டெய்லி கேக்குறாங்க, அங்க என்ன நடந்தது, அங்க என்ன சாப்பாடு நடந்தது, நீ என்ன வேலை பாக்குற, நீ என்ன செஞ்சன, இந்த சகோதரி அந்த சகோதரியோடு அல்லது இந்த தாய் அந்த மகளோடு இப்படி பேசுகிற போது, இன்டென்ஷனலி ஆர் அன்இன்டென்ஷன், அந்த அம்மா சொல்றா, தெரிந்தோ அல்லது தெரியாமலோ இந்த தாயோ அல்லது சகோதரியோ, அடட கொடுமையே, உன்னை இவ்வளவு படுத்துறாங்களா, உனக்கு இதெல்லாம் வாங்கி தரலையான்னு அந்த அம்மாவை ஏத்துறாங்க. அது வாழ்க்கை முறிவுக்கு, விவாகரத்திற்கு காரணமாகி விடுகிறது. இவன் இந்த தாயோ சகோதரியும் இப்படி பேசலன்னா அந்த அம்மா, இதுதான் வெகுஜன வாழ்க்கைனா, அந்த கணவனோட நிம்மதியா இருந்துட்டு அதை கொஞ்ச நாள் பொருந்திக்கிட்டான்னா அந்த கணவன் அவளை ஏத்துக்கொள்ளுவான், அவர்கள் குழந்தை குட்டிகளோடு நிம்மதியா வாழ்ந்துருவாங்க. இதுல இந்த இடையில் இருக்கக்கூடிய தாயும் சகோதரியும் தெரியாம இன்டர்பிரட் ஆகி அவளை நடுரோட்ல கொண்டு விட்டுறாங்க. என்ன அழகான வார்த்தை பார்த்தீங்களா, நிர்வாகங்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை, பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை, கல்யாணத்துல பெற்றோர்களுக்கு சொல்லணும், தயவு செய்து பேச வேண்டாம், இங்கிலாந்து லெட்டர் வாங்கி கொடுங்க இருக்கு, அது 1 மாசம் கழிச்ச பின்னாடி எல்லா செய்தியும் தூன்னு போயிடும். 1 மாசம் கழிச்சதுக்கு பின்னாடி எல்லா செய்தியும் அது ஒண்ணு எல்லாம் போயிடும். அது அப்புறமா அப்படியா நடந்து, அடுத்து இங்கிலாந்து லெட்டர்ல யாருமே, நான் இன்னைக்கு இது சமைச்சேன், இன்று இது சாப்பிட்டேன், என்ன இந்த வேலை சொன்னாங்க, அந்த வேலை செஞ்சேன், யாரும் எழுத போறது இல்லை. அந்த பெண் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைத்தாள். இது இன்னைக்கு வந்து சயின்ஸ் எல்லாம் படிச்சு சைக்காலஜி எல்லாம் படிச்சு ஆராய்ச்சி எல்லாம் செஞ்சு இது பேசுறான். பெருமானர் அன்னைக்கே சொன்னாங்க, அன்னிக்காஹுரிக்குன், 1400 வருஷத்துக்கு முன்னாடி எங்க பெருமானார் இந்த காலம், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இந்த காலம், இதில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறு இந்த சமூகம் படிக்கணும். திருமணம் என்பது ஒரு அடிமைத்தனம். உங்களிலே ஒருவர் நன்றாக பார்க்கட்டும், தன் கண்ணான மகளை அவர் எங்கே கொண்டு போய் வைக்க போகிறார் என்று. நீ அதல்ல சரியா பார்த்திருக்கணும். இன்னைக்கு எல்லா வரன்களுமே நெட்ல தேடுறான், அது விளங்குமா, நெட்ல யாரு என்ன தெரியாது. கல்யாணம் முடிஞ்சு 1 மாசத்துல எல்லாம் முடிஞ்சு போகுது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கவுன்சிலிங், இஸ்லாமிய கவுன்சிலிங், கண்டிப்பா இதெல்லாம் இன்னைக்கு தேவை. அதுகளுக்கு வாழ்க்கைன்னா என்ன தெரியல, மலர்ந்தவுடன் முடிந்து விடுகிறது. ஆனால் பெருமானார் சொன்ன அருக்கும் அடிமைத்தனம், ஏன்னா அங்க போய் அப்படித்தான் ஆகணும், அப்பதான் ஒரு குடும்பம் சமைக்கப்படும். போன உடனே நீ யார் நான் யார், இன்னைக்கு இருக்கிற மாதிரி நானும் சம்பாதிக்கிறேன் நீனும் சம்பாதிக்கிறேன், நான் இப்படிதான் இருப்பேன், நீ நான் ஒரு நாளைக்கு சாப்பாடு ஆக்கு, நீ அதான் வந்து ஈக்குவாலிட்டியா, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. கணவன் ஒரு நாளைக்கு சோறாக்கணும், மனைவி ஒரு நாளைக்கு, நடக்குமா எங்கேயாவது வாழ முடியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் தான் செலவழிப்பதற்கு கடமைப்படுத்தப்பட்டவர்கள். அந்த அம்மாக்கள் இல்ல, கோடீஸ்வரியாக இருந்தாலும் ஆண் தான் கொடுக்கணும், ஆண் தான் கொடுக்கணும், பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நேற்று ஒரு செய்தி சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னேன், நேற்று ஒரு மீளாது அதில் சொல்லும்போது சொன்னேன், மிகப்பெரிய ஜலீலுல் கத்ர் சஹாபி, பெருமானாரோடு அப்படியே இணைந்திருந்த சஹாபி, இந்த செய்தியை சொல்லலை, இந்த நான் சொல்ல போற செய்தி சொல்லலை, ஒரு ஒரு தகவல் அப்படி சொல்லிட்டு போயிட்டேன். அப்துல்லாஹி இப்னு மசூத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, பெருமானார் பார்த்து ஒரு வருடத்தில் நீங்க குர்ஆனை ஓதுங்க நான் கேட்கறேன்னு சொன்ன ஒரு சஹாபி, 70 சூராக்களுக்கு மேலே பெருமானாருக்கு ஒவ்வொரு ஆயத்தும் எங்க இறங்குச்சு, எதுக்கு இறங்குச்சு, அந்த ஆள் யாரு, காலையா மாலையா இரவா பெருமானார் சாப்பிடும் போதா படுத்திருக்கும் போதா உட்கார்ந்துருக்கும் போதா அந்த மஜ்லிஸ்ல யார் யாரெல்லாம் இருந்தாங்க அத்தனை பேரும் எனக்கு தெரியும்னு சொன்ன சஹாபி. அப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருப்பார். ஒவ்வொரு ஆயத்தும் பெருமானாருக்கு எங்க இறங்க, மக்காலயா மதீனாலயா தாயிப்லயா, ஆயத்து சொன்னா உடனே சொல்லுவார் கம்ப்யூட்டர் மாதிரி. அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அவங்களுடைய மனைவி அன்னை ராயிதா ரழியல்லாஹு தஆலா ஒரு முஹத்திஸ், அந்த அம்மாவும் ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஒரு பெண். ஆனா அந்த அம்மா வந்து சுய தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. சுய தொழில், தொழில் செய்வதை இஸ்லாம் என்றைக்குமே பெண்களையும் தடுக்கவில்லை, அதனால விளங்கிக்கணும். படிக்கிறதையும் தடுக்கல, ஆனா அதுக்குரிய வரைமுறைகளை ஏற்படுத்தி எங்கெங்க போகணும், ஹிஜாபினுடைய சட்டம், அதையெல்லாம் இஸ்லாம் சொல்லிருச்சு. அப்ப பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சொல்லுகிறார்கள், ஒரு ஈதினுடைய நேரத்தில் நீங்கள் சதக்கா செய்யுங்கள் பெண்களே, உங்களுடைய காதல கிடக்கிற தோடு வளையல் இதை எடுத்து நீங்க சதக்கா கொடுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உடனே இந்த அம்மா அதை தொழுவ முடிஞ்சு நேரம் வீட்டுக்கு போச்சு, அங்கிருந்து தோட ரெண்டையும் தூக்கிட்டு வெளியே வருது. அப்ப அப்துல்லா இப்னு மசூத் வீட்டுக்கு போறாங்க. போன உடனே இங்க கதையை பார்த்தா எங்க போறேன்னு கேட்டாங்க. இந்த அம்மா சொல்லிச்சு பெருமானார் சதக்கா கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த அம்மாவுடைய காசு தானே, கேட்கறதுக்கு வழி கிடையாது, நான் இதை கொண்டு போய் சதக்கா கொடுக்க போறேன். உடனே அந்த இடத்துல அப்துல்லா இப்னு மசூத் சொல்றாங்க, நீ சதக்கா கொடுக்கறது சரிதான், ஆனா நாங்க இங்க ரொம்ப தேவையா இருக்கும், உன்னுடைய கணவனும் உன்னுடைய குழந்தைகளும் எனக்கு எங்களுக்கு நீ கொடுத்த அப்படின்னு சொன்னா அல்லாஹ் உனக்கு பெரிய கூலிய தருவான். யாரு? அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ஜலீலுல் கத்ர் சஹாபி. எனக்கு கொடுத்தன்னா அந்த ராயத்தாட்ட அவங்க சொன்னாங்க, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் கொடுத்தால் மிகப்பெரிய செய்தியா இருக்கும்னு உடனே, இல்லை இல்லை நான் அதை பெருமானார்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்ட உடனே இந்த செய்தியை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க, உனக்கு ரெட்டை கூலியம்மான்னு சொன்னாங்க. உனக்கு ரெண்டு கூலி, சதக்கா செஞ்ச கூலி, கடமை இல்லை. கணவன் விஷயத்தில் கடமை மனைவிக்கு தருவது, மனைவியினுடைய விஷயத்தில் கடமைலாம் கிடையாது. அப்ப அப்படி விட்டு வைத்திருக்கக்கூடிய அவர்களுக்கு அவ்வளவு பெரிய சுதந்திரத்தை தந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதை காட்டினாங்க. அப்ப இந்த இடத்துல அந்த பெண்ணை பார்த்து, பெண்கள் தான் இதற்கு காரணமாக ஏதோ ஒரு விதத்தில் தூண்டுகோலாக இருக்கிறார்கள், ஏதாவது ஒரு விதத்துல. இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, நாங்க ஆடையை குறைச்சலா போட்டா என்ன, அவன் பார்க்காம போக வேண்டியது. இஸ்லாம் ரெண்டு சைடும் பார்த்துச்சு. படைச்சு அல்லாஹ் நம்முடைய குறைநிறைகளை குறித்து நம்மை விட மிக அழகாக தெரிந்தவன், அதனாலதான் சொன்னா ஆண்களே கண்ணை கீழே இறக்குங்கள், கற்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பெண்களே நீங்களும் கீழே பாருங்கள், கற்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ஆனால் உங்களுடைய ஆடைகளை மிகச்சரியாக அமைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் மார்பின் மீது நீங்கள் ஆடைகளை போடுங்கள். ஏன்? அது ஆணுக்கு இன்டியூஸா இருக்கும், அவனை தூண்டும். ஆணுக்கு அப்படி இல்லை, அப்படி சொல்லல. ஆனால் பெண்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், குர்ஆன்ல சொல்லுகிறான், நீங்க மூடிக்கீங்க ஃபுல்லா, பிரச்சனையும் சொல்லி பிரச்சனைக்கு என்ன தீர்வு அதையும் உடனே குர்ஆன் சொல்லிருது, இதுதான் தீர்வு, செஞ்சிருங்க. அப்போ இவங்க காரணமாக இருக்கிற காரணத்தினால் இது ஒரு வகையில் இவர்களுடைய மனோ இச்சையின் வெளிப்பாடுகளாக ஆகிவிடுகிறது, ஒரு பெண்ணுடைய மனோ இச்சை. அதனாலதான் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பெண்ணிடத்துல ஹவுலா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அன்னை ஹவுலா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்துல சொல்லும் போது, அல்லாஹுவினுடைய கோபத்தை விட பெண்ணே அல்லாஹுவினுடைய ரஜும், இந்த உலகத்தினுடைய தண்டனை கல்லால் எறிந்து கொள்வது மிக லேசானது, இன்னையோடு முடிஞ்சிரும். ஆனால் அல்லாஹுவினுடைய கோபம் இன்றைக்கும் முடியாதது, அது என்னைக்கும் தொடரக்கூடியது. அப்ப இந்த லானத் அப்படிங்கிறது ஒரு வகையில நம்ம மேலே சொன்னது மாதிரி, ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்துக்கு மற்றவர்களுடைய அசிங்கத்தை அவமானத்தை தேடி தருவது. ரெண்டாவது, அதே மாதிரி பொருந்தி கொள்ளாமல் கூட ஒரு மனிதன் வெளியே வந்து சொல்லுகிற சூழ்நிலையை ஏற்படுத்தி வைப்பது. ஆனால் ஆணுக்கு ஏன் அல்லாஹ் கதப் கோபத்தை குறித்து நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வினுடைய கோபம் எங்க மேலே இறங்கட்டும் அப்படின்னு சொன்னா, சாபம் இறங்கட்டும், பெண்களை குறித்து ஏன் கோபம் இறங்கட்டும் சொன்னா, ஒரு இமாம் மிக அழகாக எழுதியிருக்கார், இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகாக எழுதுறாங்க. அதுல என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப இந்த பிரச்சனை ஒரு பெண்ணின் மீது ஒரு ஆண் ஒரு கணவன் குற்றம் சாட்டி இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது. ஆனா இதனுடைய எல்லா உண்மைகளும் அந்த பெண்ணுக்கு தெரியும். அது உண்மையா இல்லையா அப்படிங்கறது கணவன் கூட சில நேரத்தில் பார்க்காம இருந்திடலாம், தவறா சொல்லிடலாம், ஏதாவது ஒண்ணு சொல்லிருக்கலாம். ஆனா அந்த பெண்ணுக்கு தான் தவறு செய்தோமா இல்லையா அப்படிங்கறது சத்தியமா நூத்துக்கு நூறு தெரியும். தெரியுமா இல்லையா? அந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், யார் ஒருவர் சத்தியத்தை தெரிந்து பின்பு அதை மறைக்கிறார்களோ. ஒருத்தருக்கு உண்மை தெரியுது, அந்த உண்மையை ஒருத்தன் தெரிஞ்ச பின்னாலும் வலுக்கட்டாயமாக மறைத்தால் அல்லாஹுவினுடைய கோபம் தான் அவர்களுக்கு உரியது என்று சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ் சொல்றான். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக. காட்டிட்டு உடனே சொல்றான், கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன், அது உன் கோபத்திற்குண்டானோர் வழியும் அல்ல, வழி தவறியவர்கள் வழியும் அல்ல. அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 வாரமா என்னமோ தஃப்ஸீர் போச்சு துபாயில் இருக்கும்போது. ஒவ்வொரு ஆயத்துக்கும் அல்ஹம்துக்கு ஒரு 4-5 வாரம், ஒவ்வொன்ற 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் தஃப்ஸீர். அது நீண்ட மொத்த குர்ஆனையும் உள்ளடக்கியது, 40 வாரம் போயிட்டே. அப்ப அது அல்லாஹ் சொல்றான், கைரில் மக்தூபி அலைஹிம், யகூதிகளை குறித்து அல்லாஹ் சொல்றான் கோபத்திற்கு உண்டானோர். நசாராக்களை கிறிஸ்தவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான் வழி தவறியவர்கள். ஏன் இந்த ரெண்டு கூட்டத்துக்கும் தனித்தனியான வார்த்தைகளை அல்லாஹ் சொல்லணும்? அதுக்கு விளக்கம் எழுதுவாங்க, யகூதிகளுக்கு சத்தியம் தெரியும், அவர்கள் வேதத்திற்குரியவர்கள், தே ஆர் த பீப்புள், பீப்புள் ஆஃப் புக், இறைவனை படித்தான் அஹலுல் கிதாப், அறிவுக்கு சொந்தக்காரர்கள், வேதத்திற்கு சொந்தக்காரர்கள். இன்னைக்கு அதனாலதான் தே ஆர் த டாப் மோஸ்ட், எங்க போனாலும் தே ஆர் த ஜூஸ். அந்த இடத்துல இன்னைக்கு உலகத்துல நெட்ல போய் பார்த்தா அவ்வளவும் எல்லா இருக்கக்கூடிய அவார்ட்ஸும் அவங்க தான் வாங்கிருப்பாங்க. அஹலுல் கிதாப், அறிவுக்கு சொந்தக்காரர்கள். ரெண்டாவது, வெறும் அறிவு மட்டும் ஒரு மனிதனை கொண்டு போய் ஹாயால் சாஹிப் நேர்வழியில் வைத்து விடாது ஒரு காலமும், அல்லாஹ்வினுடைய ரஹமத் வேணும். ரெண்டாவது, வெறும் அறிவு மட்டுமல்ல, அல்லாஹ்வினுடைய ஹிக்மத், அந்த ஞானம் வேணும். ஞானத்துக்கும் பேப்பருக்கும் சம்பந்தமே இல்லை. ஒருத்தர் நிறைய படிச்சிருக்கார், நிறைய கிதாபுகள் தெரியும், பக்கம் தெரியும், நம்பர் தெரியும்ங்கிறதுனாலாம் ஒருத்தருக்கு ஹிதாயத் கிடைச்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. ஹிதாயத் என்பது இட் இஸ் எ பிளஸ்டு ஒன் டைரக்ட் ஹிஸ் ஹார்ட், அல்லாஹுவினுடைய அருட்கொடை, யாருக்கு வேண்டாலும் எப்படி வேண்டாலும் கிடைக்கும். அப்ப வெறும் அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, அவர்கள் பொதி சுமக்கும் கழுதைகள், நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால ஒன்னும் ஆயிர போறது இல்ல, அதை செய்து அனுபவிப்போமே, அதுக்கு பேர் தான் ஹிக்மத். ஒரு செயலை செஞ்சு என்ன பின்னாடி வருகிற அந்த சூராக்களில் அல்லாஹ் சொல்லுவான், ஹிக்மத்னா என்ன, ஞானம்னா என்ன. இன்னைக்கு ஞானத்துக்கு தானே பெரிய போட்டி நடக்குது, ஞானம்னா அப்படி வந்துடும் இப்படி வந்துடும், ஞான பழம் ஆயிரும், அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும், நீ இப்படிலாம் செஞ்சா காணா, மெடிடேஷன் பண்ணா, மூச்சு அப்படி இழுத்து உம்மனை ஒட்டியே அப்படின்னு சொன்னா, அல்லது கையெல்லாம் இப்படி வச்சுக்கிட்டாலாம் ஞானம் வந்துடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஞானம்ங்கிறது ரொம்ப சிம்பிள், யாரோடு எப்படி நடக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேனோ நீ அப்படி நடந்து பார்த்து அதை சுவச்சே அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் தான் ஞானம். ரொம்ப பெரிய செய்திலாம் இல்ல, மக்களோடு உன்னால் நடக்கக்கூடிய என்ன வரிசையா ஒரு பல கருத்துக்களை சொல்லி இது ஞானத்திலிருந்து உள்ளதுன்னு நல்லா சொல்லுவான். அது என்ன ஞானம்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை, கூட இருக்க சொசைட்டிகிட்ட எப்படி பழகிறதுன்னு சொல்றது, அம்மாண்ணா யாரு, அப்பாண்ணா யாரு, கணவன் யாரு, மனைவி யாரு, இவங்களுக்கு என்ன ஸ்டேஜில் வைக்கணும், இவங்களுடைய கடமைகள் என்ன, உரிமைகள் என்ன அப்படின்னு விளங்கிறது தான். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், உண்மையை தெரிந்து அவர்கள் மறைத்ததனால் அல்லாஹ்வினுடைய கோபம் அவர்களுக்கு உண்டானது. இந்த பெண்ணும் கணவனுக்கு தெரியாட்டி இவளுக்கு சத்தியம் தெரியும், ஆனால் அந்த உண்மையை தெரிந்து கொண்டு தான் தவறிழைத்திருக்கிறோமா இல்லையா என்று தெரிந்து கொண்டு அதுக்கப்புறமும் சபைக்கு வந்து நான் செய்யலேன்னு சொல்றாள், சத்தியத்தை மறைக்கிறாள், அப்ப அவள் மீது லானத்தல்ல அல்லாஹுவின் கோபம் இருந்து. இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹருடைய கபரை சோனத்தினுடைய பூஞ்சோலையாக ஆக்கி தரட்டும். இப்படி வரிசையாக நமக்கு இதனுடைய செய்தி. ரெண்டாவது இன்னொரு இமாம் எழுதும் போது எழுதுறாங்க, இமாம் கஷாப் எழுதுறாரு, பொதுவாக பெண்களுக்கு சாபம் அப்படிங்கிறது அவங்களுடைய நாக்கில் உள்ள சனி. யாரை பார்த்தாலும் நம்ம அன்னைக்கே சொன்னது மாதிரி, நீ வந்து ஒரு வேதியில போவ, ஒரு கொள்ளையில போவ, இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. இது பெண்களுக்கே உரித்தான ஒரு செய்த லேனத் அப்படிங்கிறது, சாபம் அப்படிங்கிறது இயற்கையாக இருக்கிற காரணத்தினால் அல்லாஹ் சொன்னா நீ சாபம் கொடுக்காத, நீ வந்து கோபத்தை கேள். ஆணுக்கு வந்து என்னன்னா அப்படி கேட்க மாட்டான், ஆண் அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு யாரையும் சாபம் போடக்கூடிய வார்த்தைகளை பேச மாட்டான். அதனால அவனுக்கு சாபத்தை கேள் என்று சொல்லி அல்லாஹு தாலா அதன் மூலமாக சொன்னான். இன்னொரு இமாம் சொல்லும்போது சொல்றாங்க, அந்த பெண் கணவனுடைய கோபத்தை கோபத்திற்கு உரித்தானவளாக ஆனதனால் அல்லாஹு தாலா அவளுக்கு கோபத்தை கேட்க சொன்னான். என இந்த உறவு கடைசி வரை இந்த உறவு, ஒரு பெண் தன்னுடைய கோபம் தன்னுடைய கணவன் கோபமாக இருக்க இரவு கழித்தால் வானவர்கள் அவளுக்கு எதிராக இரவு முழுக்க துவா செய்கிறார்கள். இரவு முழுக்க அப்ப இந்த உறவை அல்லாஹு தாலா மிக ஆழமானதாக ஏற்படுத்து, சாதாரணமாக போகிற போக்கல்ல அப்படிங்கிறத மிக அழகாக துல்லியமாக இந்த ஆயத்துகளின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவது, இது ஒரு செய்தி. இந்த லானத் கதப் கோபம், அதே மாதிரி சாபம் அப்படிங்கிறதுக்கு அந்த வார்த்தைகளுக்கு வித்தியாசம் நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல இந்த வார்த்தைகளின் மூலம் இதனாலதான் ஆணுக்கு சாபம் என்றும் பெண்ணுக்கு கோபம் என்றும் பிரிக்கப்பட்டது. இரண்டாவது, ஒரு பெண் அப்படி சொல்லி தன்னுடைய குழந்தையை, தன் கணவன் அல்லாத ஒரு குழந்தையை தன்னுடைய குடும்பத்தில் சேர்ப்பித்தால் அவளுக்கு என்ன பாவம்? பெருமானார் சொன்னாங்க, உலகத்துல போற போக்கிலெல்லாம் இவன் தப்பு செஞ்சுட்டு ஒரு ஆண் தவறிழைத்து விட்டு அடப்போங்கடா அப்படின்னு போறதோ, அல்லது ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கும் குடும்பத்திற்கும் தெரியாமல் ஒரு தவறை செய்துவிட்டு, அதாவது பாலியல் ரீதியான குற்றங்களை புரிந்துவிட்டு அந்த உறவின் மூலமாக ஏற்பட்ட குழந்தையை தன்னுடைய குடும்பத்தில் கொண்டு வந்து சேர்த்தாலோ, இதுக்கு இஸ்லாம் கொடுக்கிற ஸ்டேட்டஸ் என்ன? பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, விபச்சாரத்திற்கு மிக அதிகமான தண்டனையை இறைவன் சொன்னதே அதனாலதான். உலகத்தை இஸ்லாத்தினுடைய மொத்த சட்டத்தில் விபச்சாரத்திற்கு இருக்கிற தண்டனையை போன்று இன்னொரு குற்றத்திற்கு இல்லை. அதுதான் அப்ப அவ்வளவு கடுமையான ஒரு குற்றத்தை ஏன் சுமத்த வேண்டும், அதற்குரிய பரிகாரத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டா, சொசைட்டில அந்த மனித அடுத்தடுத்த ஜென்ரேஷன் உருவாகிறதுல இந்த கணவன் மனைவியினுடைய உறவு தவறாகிற போது அடுத்த குழந்தைகள் தவறாகும், அவர்களுடைய சிந்தனைகள் தவறாகும், ஒரு ஒரு பெரிய ஒரு சொசைட்டியே நாசமா போகும். போயிருக்கு. இப்படி யாரோடு வேண்டாலும் யார் வேண்டுமானாலும் வாழலாம் என்று சொன்னால் அதன் மூலமாக பிறக்கிற அந்த சந்ததிகளுடைய நிலை மிக மோசமாக இருக்கும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், ஹலீஃபா என்னுடைய பிரதிநிதிகள் அவர்களுடைய குடும்பத்தை மிக பாதுகாப்பாக அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குறது தான் வேலை. அவ்வளவுதான், உனக்குரிய சாப்பாடை தந்துட்டேன், உனக்குரிய வாழ்க்கையை தந்துட்டேன், நீ என்னைக்கு மௌத்தா போகணுங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன், நீ முடிவு பண்ண போறது இல்ல, நீ குத்து குத்துன்னு குத்தினாலும் நான் என்னைக்கு மௌத்தாக்குன்னு நினைக்கிறேன்னு நினைக்கிறான். ஒருத்தர் பாயிலே படுத்து கிடக்கான், வந்துராதா வந்துராதான்னு சும்மா நடந்து போனாருங்க, நெஞ்ச புடிச்சிட்டு உட்கார்ந்தாரு, மௌத்தாயிட்டாருங்கிறான். அவன் ஏன் மௌத்தானான்னு தெரியல, இவன் ஏன் சாவ மாட்டேங்கிறான்னு தெரியல, அல்லாஹ் வேல உள்ளது. அதனால நீ அதை முடிவு பண்ண முடியாது. அடுத்த ஜென்ரேஷனை நல்ல ஜென்ரேஷனாக நீங்கள் உருவாக்குவது உங்களின் மீது கடமை. அப்ப இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்னஹு சமியன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம்மா உன்சிலத் ஆயத்துல் முலானா, இந்த ஆயத்து இறங்கிய உடனே பெருமானார் சொன்ன வார்த்தை இந்த ஹதீஸ். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஐயுமா இம்ராஅத்தின், ஏதாவது ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய கணவனுடைய இன்சியலுக்கு ஒரு குழந்தையை ஆக்குகிறார், மன் லைஸ மின்ஹும், அந்த குழந்தை இந்த குடும்பத்தை சார்ந்தது அல்ல, அது அந்த பெண்ணுக்கு தெரியும், இது என் கணவனின் மூலமாக ஜனித்ததல்ல அப்படின்னு தெரிந்தும் தவறான தொடர்பின் மூலமாக ஏற்பட்ட அந்த குழந்தையை தன்னுடைய குடும்பத்தில் கொண்டு வந்து விட்டால், ஃபல் அல்லாஹுவினுடைய ரஹமத் வாழ்ற காலத்தில் கிடைக்காது. மௌத்துக்கு பின்னாடி தண்டனை இருக்கிறது வேற, வாழுகிற காலத்தில் அல்லாஹுவினுடைய ரஹமத்தை விட்டு மிக தூரமானவனாக ஆகிவிடுவாள். அப்ப எல்லா பிரச்சனையும் வரும், உலகத்தில் எல்லா சிரமமும் வரும். நீ சொல்றான்ல கள்ள தொடர்பு, கள்ள காதல் கூடும். தண்டனை இல்லாததுனால இந்த சட்டத்தை எடுத்தான். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, இது என்னமோ கள்ள காதல் குடும்பம்னு, கள்ள தொடர்பு வைத்திருக்கிற ஒரு பெண்ணை ஒரு பெண் தன்னுடைய கணவன் இப்படி தொடர்பு வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா அந்த ஆணுக்கு மட்டும்தான் தண்டனை உண்டு, அந்த பெண்ணை தண்டிக்க மாட்டாங்க. இதுதான் இப்ப இந்தியாவில் நடைமுறையில் உள்ளது. பெண்ணுக்கு எந்த காலமும் தண்டனை கிடையாது, அவள் சேஃப், அவள் பாதிக்கப்பட்டவள், அந்த ஆண் தண்டனைக்குரியவள். அதனால இப்ப கவர்மெண்ட் என்ன செஞ்சிருச்சு, இது என்ன பொம்பளைகளுக்கு மட்டும் இப்படி தனி சட்டம், நாங்களும் சுதந்திரமா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திரத்துக்காக வேண்டி ஆணுக்குரிய தண்டனையும் தூக்கிட்டான். அதுதான் இப்ப இந்த தவறான தொடர்பு கூடுங்கிற சட்டம், வேற எதுவும் கிடையாது. தவறான தொடர்பு எப்பயும் கூடாதுங்கிறது தான் சட்டம் இருந்தது. ஆனா இதுல தண்டனை பொம்பளைக்கு மட்டும் கிடையாது, ஆம்பளைக்குன்ன உடனே இவருடைய ரோஷமும் ஆணாதிக்கமும் மேல வந்துருச்சு. ஒரு நல்லவனா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்னா, இதே தண்டனையை பொம்பளைக்கு கூடான்னு இருக்கணும், இதே தண்டனைய பொம்பளைக்கு. அதனாலதான் இஸ்லாம் சொல்லுகிறது, நன்மையில் நீ ரெண்டு ரக்காயத்து தொழுதால் என்ன நன்மையோ அதே நன்மை ஒரு பொம்பளைக்கு உண்டு. அவர் பெண் என்பதற்காக வேண்டி உனக்கு பத்து அவளுக்கு எட்டு கிடையாது. ஒரு தண்டனையில் உனக்கு எப்படி நூறு கசையடியோ அதே நூறு கசையடி. அல்லாஹ்வினுடைய பார்வையில் எல்லாம் சொல்றான், இதுக்கு பேர் தான் ஈக்குவாலிட்டி, இதுக்கு பேர் தான் உண்மையான ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, சமத்துவம் என்று கேட்கிறாங்க இல்லையா, பாலின சமத்துவம், இதுக்கு பேர் தான். அவளுக்கு இல்லங்கிறதுக்காக வேண்டி எங்களுக்கு வேணாம்னு கலெக்டரை போய் அவனாவது என்ன சொல்லுவான், இவங்களை பார்த்து சிரிக்கிறதா அழுகிறதா என்ன? அதாவது கியாமத்தை நோக்கி மிக வேகமாக நாம் போகிறோம் அப்படிங்கறது புரியுது. அதுக்குள்ள எப்படியெல்லாம் ஏற்படும், நம்ம இங்கே சொன்னோம் கியாமத்தினுடைய அடையாளத்தை பெருமானார் எத்தனை சொன்ன, பல அடையாளங்கள் எல்லாம் நிதர்சனமா உண்மையாயிடுச்சு. ரொம்ப பயப்பட வேண்டிய காலம். நம்முடைய குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் படுக்கிற போதும் எழுந்திருத்த உடனும் சூரத்துல் கஹஃபினுடைய முதல் பத்து வசனங்களை ஓத சொல்லணும். அதை ஒன்றை தவிர வேறு எதுவும் தஜ்ஜால் இடத்திலிருந்து உங்களை பாதுகாக்காதுன்றாங்க ரசூல்லா. சூரா கஹஃபினுடைய முதல் பத்து வசனங்கள் எவருக்கு மனனம் இருக்கிறதோ, அதை எவர் டெய்லி ஓதுகிறாரோ, அவர் தஜ்ஜாலினுடைய சோதனையை விட்டு பாதுகாக்கப்படுவார். அப்படி இல்லாதவர் அது அவனுடைய புகையினாலும் அவனை தொடாமல் இருக்காது. திருமணம் சொன்னாங்க, தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை போன்று உலகத்தில் இதுவரை எந்த ஃபித்னாவும் நடந்ததில்லை, அதுக்கு பின்னும் எதுவும் நடக்க போறதில்லை. அப்ப அந்த பாதுகாப்பு, அப்ப இந்த இடத்துல பெருமானார் சொல்லுகிறார்கள், ஒரு பெண் இப்படி சேர்த்தால் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை விட்டு அவர் வெளியே போய் விடுவார். சரி, இது பொம்பளைக்கு மட்டும்தானா? அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஐயுமா ரஜுலின், ஐயுமா ரஜுலின் ஜஹத வலதஹு وهو ينظر الي يحتجب الله منه يوم القيامه وفضحه على رؤوس الاولين والاخرين. இந்த ஹதீஸ் அபூ தாவூதுல வருது. பெருமானார் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் தனக்கு பிறந்த குழந்தையை, ஒரு ஆண் தனக்கு பிறந்த குழந்தையை தான் கண்ணெதுக்க பார்க்க, இவன் என் பையனே இல்லைங்கிறார். அவருக்குள்ள பிறந்த பிள்ளைதான். இவன் சொல்றான் எனக்கே பிறக்கலமே அப்படின்னு சொன்னா பெருமானார் சொல்லார்கள், கியாமத்து நாள்ல அவ்வலின் ஆகிரீன் உலகம் முழுக்க உள்ள மக்கள் நிற்கிற போது அல்லாஹ் அவரை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், அல்லது அல்லாஹ் அவரை பார்ப்பதற்குரிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்த மாட்டான். அல்லாஹ் ஹிஜாபு போட்டுருவாங்கிறாங்க. அல்லாஹுக்கு என்ன ஹிஜாபு? அல்லாஹ் எப்படி முன்னக்கா போட்டா முடிக்க போறான்? இவரை பார்ப்பதற்கு இறைவன் விரும்பவே மாட்டான், இவரை தன்னை விட்டு தூரமாக ஆக்கி விடுவான். எதுக்கு? இவர் சுபு தொழதுக்கல்ல, இவர் தஹஜ்ஜத்து தொழல இல்ல, கொஞ்சம் நல்லா விளங்கணும். இதெல்லாம் அல்லாஹுக்கு செய்கிற கடமைகளை விட அடுத்த உறவுகளுக்கு செய்கிற கடமையை மிக வேகமாக பெருமானார் தூக்கி நிறுத்தினார்கள். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் உள்ளவரான்னு கேட்பாங்க, வேற எதையும் கேட்க, மையத்து வந்த உடனே தொழு வைக்கிறதுக்கு முன்னாடி கடன் இருக்கான்னு கேட்பாங்க. வேற எதையும் கடன் இருக்குன்னா உடனே கால்கள் பின்னாடி போய்விடும், முபாரக்கான கால்கள் தொலை வைக்க மாட்டாங்க, தொலைவே வைக்க மாட்டாங்க. இவருடைய கடனை நான் பொறுப்பேற்றுக் கொண்டேன் யார சூழல்ல, அவருக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் நான் எடுத்து செஞ்சிடறேன் அப்படின்னு பின்னாடியில இருந்து ஒரு சத்தம் வந்தா பெருமானார் முன்னாடி போவாங்க. தன் தோழர்களுக்கு இன்னைக்கு எவ்வளவோ கடனை வாங்கி வச்சுட்டு அதை பத்தி கொஞ்சம் கூட கவலை, கேஷுவல்லா எங்க போய் நிக்கிறது, அடைக்க முடியாது. பெருமானார் சொன்னாங்க, இந்த கடன் நாளை கியாமத்து நாள் வரை அவனை துரத்தும், அல்லாஹ் அன்றைக்கும் விட மாட்டான். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்றது, ஒரு கடையில போய் ஒரு ஜாமான் வாங்கிட்டு ஒரு ரெண்டு ரூபா பாக்கி கொடுக்கணும், அப்புறமா வந்து தர்றேங்க அப்படின்னு சொல்லிட்டா மறந்துடாம போய் கொடுக்கணும். நிறைய இடங்கள்ல பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கி கொடுத்துருவான், இந்த கடையில ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஐம்பது காசு இல்லைன்னா நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துடணும். அவன் அதை ஏத்துக்கணும் கடைக்காரன். கடைக்காரர்களுக்கு அப்படி எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்குமோ அது தெரியல. அவரு சரிங்க அப்புறமா வந்து கொடுங்கன்னு சொல்லி இப்படி சேர்ந்து எத்தனை நன்மை கிடைக்கும் யாருக்கு தெரியும், தெரியுமா இல்லையா? இப்ப ஒரு ஆண் அப்படி செய்தால் அல்லாஹ் அவரை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். இது இரண்டாவது செய்தி. மூணாவது பெருமானார் சொல்லுகிறார்கள், இது அப்பா மனைவி, கணவன் மனைவி முடிஞ்சு ஒரு மகன். அடுத்து சொல்றாங்க ஒரு மகன் சாது பனு அபி வக்காஸ் என்ற நபித்தோழர் சொல்லுகிறார்கள், மன் இத்தா அபன் ஃபில் இஸ்லாமி கைர அபிஹி, ஒரு ஆண் ஒரு ஆண் மகன் அல்லது ஒரு மகள் பெற்றெடுத்த மகள் தன் தந்தை அல்லாத வேறொருவரோடு தன்னுடைய நிஸ்பத்தை ஏற்படுத்தினால், தன் தந்தை யாருன்னு சொல்லல, இன்னொருத்தன் பேரை சொல்லி இவன் புள்ளே அப்படின்னு சொல்றான். தன் தந்தை யாருன்னு தெரியும், தெரிஞ்சும் தன்னுடைய உறவை இன்னொருவரோடு, அவன் பணக்காரன் அல்லது ஏதாவது ஒண்ணுங்கிறதுக்காக வேண்டி அவனோடு சேர்த்தால் ஃபல் ஜன்னத்து அலைஹி ஹராமும், ஒரே வார்த்தையில பெருமானார் அவனுக்கு ஜன்னத்து ஹராமும். அப்ப இந்த உறவு முறைகள் அப்படிங்கிறது மிக கவனமாக கையாளப்பட வேண்டியது. இதை விட கூட ஒரு பங்கு போய் பெருமானார் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், இன்னைக்குள்ள பிரச்சனைகளை முன்வைத்து நான் சொல்லுகிறேன், அடுத்த மனிதர்களோடு ஜினா செய்கிற விபச்சாரம் புரிகிற அந்த மனிதர்களை நாம் பார்த்திருக்கலாம். இன்னைக்குள்ள இந்த போனோகிராபிக்கல் அடிக்ஷன், இன்றைக்குள்ள இந்த தவறான இந்த காட்சிகளை பார்த்து பார்த்து அந்த மனிதனுக்கு அந்த உள்ள எல்லாம் ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி சால்டரிங் ஆயிருந்தான். இன்னைக்கு உள்ள சயின்ஸ்ல மூளையில போய் பத்த வைப்புகளை ஏற்படுத்தி விடும். திரும்ப தன்னுடைய வாழ்க்கைக்கு இல்லாலோடு ஒரு மனிதன் கூடலாம் என்று நினைக்கிற போது அந்த இடத்துல பூரா லைட் எரியும், அவனால வாழ்க்கை நடத்த முடியாதுங்கிறான். தோஸ் ஹூ ஆர் அடிக்ட் டு போனோகிராபிக், இந்த தவறான படங்க, அவர் பெரியவரோ சின்னவரோ நடுவயதோரோ யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த அடிக்ஷன்ல யாருக்கும் கணக்கெல்லாம் கிடையாது, எல்லாரும் அவன் வாழ்க்கையில் அவன் நிம்மதியாவே இருக்க முடியாதுங்கிறான். இப்ப இந்த அடிக்ஷன் சின்ன வயசுல இருந்து ஏற்பட்டு இப்ப சமீப காலமாக நடந்த சில பிரச்சனைகளை மனதில் வைத்து சொல்லுகிறேன். எவன் ஒருவன், பெருமானார் சொன்னார்கள், மன் வகா அலா தாதி மஹ்ரமின், மன் வகா அலா தாதி மஹ்ரமின், வேறொருவரோடு விபச்சாரம் அல்ல, தான் சார்ந்த இறைவனால் ஹராமாக்கப்பட்ட தன் தாய், தன்னுடைய சகோதரி, பெரியம்மா, மாமி, இதெல்லாம் திருமணம் முடிக்க கூடாதுன்னு இஸ்லாம் எந்த சட்டங்களை வகுத்திருக்கிறதோ அவர்களோட தவறான தொடர்புகளை நடந்திருக்கு. கேரளால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இங்க இந்தியால கண்டு கேவலமாக அது பத்திரிகையில எழுதுறான். அப்பன்னா அவனுடைய மூளை முழுக்க எப்படி இருக்கும், என்ன சிந்தனையில ஊறி போயிருப்பான், மிக மோசமான. அப்ப பெருமானார் சொன்னார்கள், ஃபக்துலுஹு, அவனுக்கு ஒரே சட்டம் தான், அவனை கொன்று விடுங்கள், அவன் வாழ்றதுக்கே லாயக் இல்லாதவன், ஃபக்துலுஹு, கொன்றுங்க அவனை. இந்த உலகத்தினுடைய கண்களில் இருந்து தப்பி பிழைத்தால் நாளைக்கு அல்லாஹ் அதற்கு என்ன தண்டனை உண்டோ கண்டிப்பா கொடுப்பான். நம்ம ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி ஒருத்தர் விபச்சாரம் புரிஞ்சு உலகத்துல மறைச்சிடலாம், தன்னுடைய வாயால பேசி கையால வெட்டி அல்லது பணத்தை கொடுத்து எது வேண்டாலும் சாதிக்க முடியும், அல்லாஹ்வினுடைய தர்பாரில எவன் வேலையும் பொப்பும் வேவாது. பாவம் மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் சொல்றான் மன்னிப்பு கேளுங்க, நான் மன்னிச்சிடலாம், என்னுடைய கிருபையினால் ஒரு நாள் மன்னிக்கலாம், ஆனால் என் தண்டனைக்கு பின்னாலும் நான் மன்னிக்கலாம், தெரியாது, மன்னிப்பு கேளுங்க. அப்ப இந்த சட்டங்களை எல்லாம் இஸ்லாம் நமக்கு வகுத்து தந்திருக்கிறது. அப்ப இதன் மூலமாக, இந்த ஆயத்தின் மூலமாக நாம் விளங்குகிற செய்தி, உறவுகள் முக்கியமானது. கணவன் மனைவிகளுடைய நிலையில் உறவுகளில் பிரச்சனைகள் வரும்போது அதை தீர்த்து கொள்ளுவதற்காக வேண்டி இஸ்லாம் பாதைகளை அமைத்து தருகிறது. அதான் அடுத்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், அவலவுல ஃபதுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு, அல்லாஹுவினுடைய ரஹ்மத் மட்டும் உங்கள் மீது இல்லாமல் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட சட்டங்கள் எல்லாம் வந்திருக்காது. இந்த சட்டம் ரஹ்மத்துங்கதான். ஏன் ரஹ்மத், ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய மனைவியினுடைய தவறான தொடர்பு தெரிஞ்சும் அவன் அந்த திருமணத்தை விட்டு வெளியே வர முடியாது, யார்ட்டையும் போய் சொல்ல முடியாதுன்னா அதிலே இருக்கான்னா அது எவ்வளவு பெரிய நரகம், அது எவ்வளவு பெரிய நரகம், அப்படி வாழ முடியுமா, அதை ஏற்றுக்கொள்வானா, அவனுடைய ரோஷம் அதற்கு இடம் கொடுக்குமா. ஒன்னு கொள்ளணும், கொன்னா கொள்கிற தண்டனையை உலகம் தரும் அல்லது இஸ்லாம் தரும். அப்ப அதுக்கு எந்த அளவுக்கு இலகுவாக பிரியலாம் என்பதை அல்லாஹு தஆலா அதற்கும் இந்த உங்களின் மீது காட்டிய இரக்கம், அவனுடைய ரஹ்மத் இந்த சட்டங்களை உங்களுக்கு தருவதற்கு காரணமாக ஆக்கியிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா இதன் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் இந்த அஹ்லே பைத் குறித்து, நான் போன வாரம் சொன்னது இந்த இதிலே முடிஞ்சிச்சு, இந்த வாரம் அந்த இஃப்க் அப்படிங்கக்கூடிய நீண்ட நெடிய ஒரு சம்பவம், காஃபிர்கள் பெருமானாரை நேரடியாக தாக்கி அழிக்கலாம், அவர்களை கொல்லுவதற்கு திட்டம், அல்லது பெருமானாரை வைத்து பல வகையில் எப்படியெல்லாம் இவங்களை டார்ச்சர் பண்ணி மக்காலிருந்து மதீனாவுக்கு அனுப்ப வச்சு அங்கே போய் சண்டை போட்டு எல்லா வகையிலும் தாவா என்று சொல்லுகிற பெருமானார் கொண்டு வந்த அந்த தூதுத்துவத்தை தடுப்பதற்கு எல்லா வகையிலும் முயற்சி செஞ்சு தோல்வியை அடைகிற போது பெருமானாருடைய ஒரு முக்கியமான இடத்துல ஒரு தட்டு தட்டுறான். அது பெருமானாருடைய குடும்பத்தாரின் மீது வைத்த அல்லது அவர்கள் குடும்பத்தாரின் மீது போட்ட ஒரு மிகப்பெரிய பழி. அந்த பழியின் ஊடாக குர்ஆன் சொல்லுகிறது, அவர்கள் சாதிக்க நினைத்தது பெருமானாரை கேவலப்படுத்துவதல்ல, அல்லாஹ்வினுடைய தாவாவை நிப்பாட்ட வைக்கணும்னு நினைச்சான். அப்ப ஒன்னு அல்ல, உன் குடும்பத்தை சார்ந்தவர்களை இடித்தால் நீ என்ன மாறுபடுவாய் அப்படிங்கறத அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். அதனால ஒரு மூமின் தானும் தன்னை சார்ந்த சமூகமும் தன் சார்ந்த டொமஸ்டிக் குடும்பத்தையும் அவன் எப்படி அரவணைத்து கொண்டு போக வேண்டும் என்ற ஒழுக்க வரைமுறைகளை அல்லாஹ் மிக அழகாக வரிசையாக அடுத்தடுத்து பேசிக்கொண்டே இருக்கிறான். அந்த வகையில் அடுத்த செய்தியில அது ஒரு நீண்ட தகவல், வெறும் அந்த வரலாறு அல்ல. இந்த புகாரியில் அந்த ஹதீஸ் எப்படி பதிவாகி இருக்கிறதோ அதை அப்படியே படித்து அதை கேட்டு அதுக்கப்புறம் அந்த ஒழுங்கீனமான நடவடிக்கையினுடைய நேரத்திலே ஒரு மூமினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும் என்ற வழிகாட்டுதலை இஸ்லாம் நமக்கு செய்து தருகிறது. அந்த இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் கேட்பதை வரையும் நம்முடைய மரியாதைக்குரிய என்னுடைய பாசத்துக்குரிய அண்ணன் அப்துல் ரஹ்மான் அண்ணன் நடவங்குடி துபாயிலிருந்து வந்திருக்காங்க. இங்கே இது நம்ம ரபியுல் அவ்வளவுடைய மாதம். அண்ணன் வந்து அசத்துட்டு கேட்டு ஒரே ஒரு பாடல் ஒன்று பாடுறதுக்கு ஒரு ரிக்வஸ்ட், பெருமானாரின் மீது ஒரு பாடல் உங்கள் எல்லா சார்பாகவும் அண்ணன்ட்ட கேட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட 20-25 பள்ளிகளுக்கு மேலே என் தாப்பனாரோடு சேர்ந்து இந்தியாவில் கட்டி கொடுத்தவங்க, துபாயில் இருந்து ரொம்ப உதவியாக இருந்தவர்கள், அங்கே உள்ள பர்மிஷனை வாங்கி இவங்க தான் தந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவங்கள பற்றி தான் பேசிக்கிட்டே இருந்தோம். அவர்களை பற்றி ஒரு பாடல் மட்டும் பாடிட்டு அதோட இன்ஷா அல்லாஹ் துவா செஞ்சு.
This audio was downloaded from TamilIslamicMedia.com.